த என்டோன்மெண்ட். திஸ் மெசேஜ் பை பிரதர் வில்லியம் மரியன் பிரனாம் வாஸ் டெலிவர்ட் ஆன் சாட்டர்டே ஈவினிங் ஏப்ரல் 20th 1957 அட் த பிரானம் டேபர்னாக்கல் இன் ஜெஃபர்சன்வில் இந்தியானா யுஎஸ்ஏ. கல்லறையில் இடுதல். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரனாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 20 சனிக்கிழமை மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது.
Blessed Heavenly Father, with the presence of the Holy Spirit already here, we approach thy holy word.
ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, இங்கு ஏற்கனவே உள்ள பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடு நாங்கள் உம்முடைய பரிசுத்த வார்த்தையை அணுகுகிறோம்.
And although with a bad voice, trying to hold back and speak the words just as slow and steady as I can, I ask for your divine guidance and the unction of the Holy Spirit to move among us tonight.
வார்த்தைகளை கூற முடியாதபடி தடுக்க முயற்சிக்கிற ஒரு மோசமான குரல் வளத்தோடு இருந்தாலும் என்னால் முடிந்த அளவிற்கு மெதுவாகவும் நிதானமாகவும் பேசி இன்றிரவு எங்கள் மத்தியில் உம்முடைய திவ்ய வழி நடத்துதலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அசைவாடும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன்.
And may he who is omnipresent, may he take the word of God and give it to every heart just as we have need. May he feed us tonight upon the good things of God.
நாங்கள் தேவையுள்ளவர்களாய் இருக்கின்ற காரணத்தால் சர்வ வியாபியாய் இருக்கிற அவரே தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை ஒவ்வொரு இருதயத்திற்கும் அளிப்பாராக. அவர் இன்றிரவு தேவனுடைய நல்ல காரியங்களின் பேரில் எங்களுக்கு போஷிப்பாராக.
And tonight, while we're talking on the word, may our hearts be many miles into Calvary, where Jesus paid that all-sufficient price that was required of the great judgments of God from the Garden of Eden.
இன்றிரவு நாங்கள் வார்த்தையின் பேரில் பேசிக் கொண்டிருக்கையில் அநேக மைல்கள் தூரத்தில் உள்ள கல்வாரி அண்டையிலே எங்களுடைய இருதயங்கள் இருப்பதாக ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு கேட்கப்பட்ட தேவனுடைய மகத்தான நியாய தீர்ப்புகளுக்கான எல்லாவற்றுக்கும் போதுமான கிரயத்தை இயேசுவானவர் இங்கு செலுத்தினாரே.
And today may we realize that we are freely justified by his resurrection and by his death, burial and resurrection.
நாங்கள் இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் அவருடைய மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் இலவசமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக உணர்வோமாக.
And tonight we are no longer of the world, for we have been bought with the price of the precious blood of the Son of God.
இன்றிரவு நாங்கள் உலகத்தாரா இல்லாதிருக்கிறோம், ஏனென்றால் நாங்கள் தேவகுமாரனின் விலையேறப்பெற்ற ரத்தத்தின் கிரயத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறோம்.
And may we with grateful hearts turn to thee tonight with all the mind and strength and that we have within us and serve thee with a pure unadulterated heart.
Amen.
நாங்கள் இன்றிரவு நன்றியுள்ள இருதயங்களோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் எங்களுக்குள்ளாக இருக்கின்ற எல்லாவற்றோடும் ஒரு தூய்மையான கலப்படமற்ற இருதயத்தோடு உம்மை சேவிக்க உம்மண்டை திரும்புவோமாக.
Grant tonight, Father, if there would be some here that does not know you in the pardoning of their sins, may they this night come humbly to the cross, there confess their sins to the God that is just to forgive.
பிதாவே, இன்றிரவே இதை அருளும். உம்மை அறியாத எவரேனும் இங்கிருந்தால் அவர்கள் தங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக சிலுவை அண்டை தாழ்வையான நீதிபரராகிய தேவனண்டை மன்னிப்படையும்படிக்கு வந்து தங்களுடைய பாவங்களை அங்கே அறிக்கையிடுவார்களாக.
And may this be a great night for us all. We ask it in the name of thy Son, the Lord Jesus. Amen.
எங்கள் எல்லோருக்குமே இது ஒரு மகத்தான இரவாயிருப்பதாக நாங்கள் இதை உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Now we do realize that there is no one in the earth that is able sufficiently to take the word of God and reveal it. Because the word is written by inspiration. The Holy Spirit is the author of the word.
இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை போதுமான அளவிற்கு வெளிப்படுத்தக்கூடியவர் இப்பூமியில் எவருமே இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கிறோம். ஏனென்றால் வார்த்தையானது ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையின் ஆக்கியோனாயிருக்கிறார்.
And when one was sought far in heaven to take the book and to loose the seals, there was found no one in heaven, nor in earth, nor beneath the earth, that was worthy to loose the seals or even to look upon the book.
பரலோகத்தில் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த முத்திரைகளை உடைப்பதற்காக ஒருவர் தேடப்பட்ட போது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் எவருமே அந்த முத்திரையை உடைக்கவும் அந்த புத்தகத்தை பார்க்கவும் கூட பாத்திரவானாக காணப்படவில்லை.
And there was a lamb there that had been slain since the foundation of the world. And he came and took the book out of the hand of him that sat upon the throne and loosed the seals and opened up the word.
ஆனால் உலக தோற்றமுதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஒருவர் இருந்தார். அவர் வந்து சிங்காசனத்தின் மேல் இருந்தவருடைய கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கி அதன் முத்திரைகளை உடைத்து அந்த வார்த்தையை திறந்தார்.
And we are tonight believing and trusting in him that he will open the word for us. And now as I read in second chapter of Acts, as I give out, the first night was the second coming and of the Lord Jesus, being Wednesday, and Thursday night was on the all-sufficient sacrifice.
அப்போஸ்தலருடைய நடபடிகள் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது அவரே வார்த்தையை எங்களுக்காக திறந்து கொடுப்பார் என்று நாங்கள் இன்றிரவு அவர் பேரில் நம்பிக்கை வைத்துக் கொண்டும் விசுவாசித்துக் கொண்டும் இருக்கிறோம். நான் ஏற்கனவே அறிவித்தது போல முதல் இரவு கர்த்தராகிய இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து பேசினேன். அது புதன்கிழமையாயிருந்தது. வியாழக்கிழமை இரவோ எல்லாவற்றுக்கும் போதுமான பலி என்பதன் பேரில்
பேசினேன். The perfect, did you get it last night? The perfect, how we can be absolutely blameless and perfect in the sight of God.
வெள்ளிக்கிழமை இரவு எல்லாவற்றுக்கும் போதுமான பாவ நிவர்த்தி பரிபூர்ணம் என்பதன் பேரில் பேசினேன். நீங்கள் அதை கடந்த இரவு கேட்டீர்களா? பரிபூர்ணம், எப்படி நாம் தேவனுடைய பார்வையில் முற்றிலும் குற்றமற்றவர்களாயும் பரிபூர்ணமானவர்களாயும் இருக்க முடியும்?
And tonight is on the entombment, and tomorrow the resurrection, just as the days follow.
இன்றிரவு கல்லறையில் இடுதல் என்பதன் பேரில் பேசுகிறேன். நாளையும் அதற்கடுத்து வரும் நாட்களிலும் உயிர்த்தெழுதலை குறித்து பேசவுள்ளேன்.
Now I have chosen tonight for my scripture reading out of the book of Acts, the second chapter. And the 25th, 26th, and 27th verses inclusive. And it reads as this, Peter speaking.
இப்பொழுது நான் இன்றிரவு வேத வாசிப்பிற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் 25வது, 26வது, 27வது வசனங்கள் அடங்கிய பகுதியையே வாசிக்க தேர்ந்தெடுத்துள்ளேன். பேதர் பேசுகிற இந்த பகுதியை வாசிக்கிறேன்.
David, for David spake concerning him. I foresaw the Lord always before my face, for he is on my right hand that I should not be moved.
அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார்.
Therefore did my heart rejoice, and my tongue was glad. Moreover also my flesh shall rest in hope.
அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும்.
Because thou wilt not leave my soul in hell, neither will thou suffer thy holy one to see corruption.
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணபொட்டீர்.
What a beautiful text for this night. For to get the context of him being in the tomb.
கல்லறையிலிருந்து அவரை குறித்த சூழ்நிலை அமைப்பை புரிந்து கொள்வதற்கான என்ன ஒரு அழகான வாசகமாக இன்றிரவு இது அமைந்துள்ளது.
The first thing we wish to draw your attention to is the infallibility of God's word. God keeps His word to the letter.
நாங்கள் முதல் காரியமாக உங்களுடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தையின் பிழையற்ற தன்மைக்கு இழுக்கவே விரும்புகிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு எழுத்தையும் காத்துக் கொள்கிறார்.
And tonight we want to fasten our thoughts on that, that God keeps His word. We can rest assured of anything that God has said in His word to be the truth.
எனவே தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதன் பேரில் நம்முடைய சிந்தனைகளை இன்றிரவு பதிய வைக்க நாங்கள் விரும்புகிறோம். அப்பொழுதே நாம் தேவன் தம்முடைய வார்த்தையில் கூறியிருக்கின்ற எந்த காரியமும் சத்தியமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆதாரமாக உறுதி கூற முடியும்.
And faith does not rest upon the shifting sands of man's ideas or man's theology. But it has its final resting place on the unmovable rock of God's eternal word.
விசுவாசமானது நிலையற்ற மணலான கருத்துக்களின் பேரில் அல்லது மனிதனுடைய வேதசாஸ்திரத்தின் பேரில் சார்ந்திராமல் அது அசைக்க முடியாத கற்பாரையாகிய தேவனுடைய நித்திய வார்த்தையின் பேரிலேயே அதனுடைய முடிவான இழைப்பாரும் ஸ்தலத்தை கொண்டுள்ளது.
The word, if God has said it, that is forever the truth.
Amen.
He can never take it back and say, I did not mean it.
வார்த்தையாயிற்று, தேவன் அதை கூறியிருக்கிறார் என்றால் அப்பொழுது அது என்றென்றைக்கும் சத்தியமாயிருக்கிறது. எனவே அவரால் நான் அதை அந்த விதமான பொருளில் கூறவில்லை என்று கூறி ஒருபோதும் அதை திரும்ப மாற்றிக்கொள்ள முடியாது.
I can say things, you can say things. Then we are prone to have to take it back because we said it with the best of our knowledge and with the best of our ability.
நான் சில காரியங்களை கூற முடியும், நீங்கள் சில காரியங்களை கூற முடியும், அதன் பின்னர் நாம் அதை திரும்பவும் சாதகமான மனப்பாங்கிற்கேற்றார் போல் மாற்றிக்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் அதை நம்முடைய மிகச்சிறந்த அறிவை கொண்டும் நம்முடைய மிகச்சிறந்த திறமையை கொண்டும் கூறினோம்.
But then God is so much different from us. He is infant. Therefore, He does not say one thing unless it is absolutely perfect. He never has to take it back, never has to apologize for what He said. It always stands the truth.
ஆனால் தேவனோ நம்மிலிருந்து மிகவும் வித்தியாசமானவராயிருக்கிறார். அவர் முடிவற்றவராயிருக்கிறார். ஆகையால் ஒரு காரியம் முற்றிலும் பரிபூர்ணமாக இருந்தால் ஒழிய அவர் அதை கூறுகிறதில்லை. அவர் என்ன கூறினாரோ அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவோ அதற்காக ஒருபோதும் மன்னிப்பு கேட்கவோ மாட்டார். அது எப்பொழுதுமே சத்தியமாகவே நிலைநிற்கிறது.
Even for Jesus, in this great days that we're in celebration, when God really slayed His Son for the sins of the world was perhaps thousands of years before even the foundation was ever laid.
தேவன் உலகத்தின் பாவங்களுக்காக தம்முடைய குமாரனை உலக தோற்றத்துக்கு முன்பே ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் உண்மையாக மரிக்க செய்தது நாம் இயேசுவானவருக்கு கொண்டாடும் இந்த மகத்தான நாட்களாகும்.
God spoke the word and it's a finished product in heaven when God speaks it. It's already finished.
தேவன் வார்த்தையை உரைத்தார். தேவன் அதை உரைக்கிற போது அது பரலோகத்தில் ஒரு முடிவற்ற விளைபயனாய் உள்ளது. அது ஏற்கனவே முற்று பெற்று விட்டது.
Oh, if we could only grasp what that means, what different people we would be to see in His books the judgments that is placed in here for the disobedient, it would make a man examine himself hour by hour.
Oh, அது என்ன பொறுப்படுத்துகிறது என்பதை மாத்திரம் பற்றிக்கொள்ள கூடுமானால் நாம் என்ன வித்தியாசமான ஜனங்களாயிருப்போம். கீழ்ப்படியாமைக்காக அவருடைய புத்தகத்தில் வைக்கப்பட்டுள்ள நியாயத்தீர்ப்புகளை காணும்போது அது ஒரு மனிதனை ஒவ்வொரு மணி நேரமும் தன்னையே பரிசோதித்து பார்க்க செய்யும்.
It would make the righteous rejoice hour by hour to read the blessings that God has promised to the faithful.
அதே சமயத்தில் தேவன் உண்மையுள்ளவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை வாசிக்கும் போது அது நீதிமானை ஒவ்வொரு மணி நேரமும் கலிகூற செய்யும்.
And we can rest assured that every word will be fulfilled. Just anchor our soul on it. It's always been that way.
எனவே நாம் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றப்படும் என்று நாம் உறுதியாக சார்ந்திருக்க முடியும். நம்முடைய ஆத்மாக்களை அதன் பேரில் அப்படியே நங்கூரமிட முடியும். அது எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வருகிறது.
When God spoke to Noah, way back in the Antediluvian world, maybe perhaps before a Bible was ever written, or this Bible anyhow was ever written, God told Noah there was coming a storm and the waters were going to cover the earth.
தேவன் ஜலப்பிரளய உலக அழிவிற்கு முன்னர் நோவாவினிடத்தில் பேசினார். அது ஒருவேளை ஒரு வேதாகமம் எழுதப்படுவதற்கு இல்லை, இந்த வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்பாக இருக்கலாம். தேவன் ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்றும் தண்ணீர் பூமியை மூடப்போகிறது என்றும் நோவாவிடம் கூறினார்.
And without one speck of evidence that it would happen, everything very contrary, Noah moved with fear and built the ark, prepared it. It was for the saving of his household and himself.
ஆனால் அது சம்பவிப்பதற்கு ஒரு துளி ஆதாரமும் இல்லாமல் எல்லாமே முரணா இருந்தாலும் நோவாவோ பயமடைந்து பேடையை கட்டி அதற்கு ஆயத்தப்படுத்தினான். அது அவனையும் அவனுடைய குடும்பத்தாயும் ரட்சிப்பதற்கானதாய் அமைந்திருந்தது.
God never let him down because it was his word. It had to happen when God said it would happen.
தேவனோ அவனை ஒருபோதும் அழிந்து போகவிடவில்லை, ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாயிருந்தது. அது சம்பவிக்கும் என்று தேவன் கூறியிருந்த போது அது சம்பவிக்க வேண்டியதாயிருந்தது.
Now, when Job, the oldest book in the Bible that's written perhaps before Genesis was written, and it was included in the Bible, and Moses wrote the Genesis.
யோபுவின் புத்தகம் வேதாகமத்தில் காணப்படும் மிகப் பழமையான புத்தகமாகும். ஒருவேளை அது ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்னரே எழுதப்பட்டு வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டிருக்கலாம். மோசே ஆதியாகமத்தை எழுதினான்.
Job in his book, he rested solemnly upon the promise God made him.
யோபு தன்னுடைய புத்தகத்தில் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணியிருந்த வாக்குத்தத்தின் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருந்தான்.
And he stood by his burnt offering without a fear in his heart, knowing that what God had said God was able to perform.
அவன் தன்னுடைய இதயத்தில் எவ்வித பயமும் இன்றி தன்னுடைய சர்வாங்க தகனபலியின் மூலம் உறுதியாய் நின்றான். தேவன் அதை கூறியிருந்தார் என்பதையும் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் என்பதையும் அறிந்திருந்தான்.
And when everything seemed to go contrary, Job stood firm because God's promise was firm. God promised Job and Job rested on that promise.
ஒவ்வொரு காரியமும் முரணாக செல்வது போன்று தென்பட்ட போதிலும் யோபு உறுதியாக நின்றான். ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் உறுதியானதாக இருந்தது. தேவன் யோபுவிற்கு வாக்கு பண்ணியிருந்தார். யோபு அந்த வாக்குத்தத்தின் பேரில் சார்ந்திருந்தான்.
Oh, if the church could ever get to that place to where it could solemnly rest upon God's eternal word to be the truth. What a difference there would be. What a correcting there would be.
Oh, சபையானது சத்தியமாயிருக்கிற தேவனுடைய நித்தியமான வார்த்தையின் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை அடையுமானால் நலமாயிருக்குமே. புருஷரும் ஸ்திரீகளும் தேவனையும் அவர் கூறியிருப்பது சத்தியம் என்பதையும் உள்ளார்ந்த உண்மையான மதிப்புடன் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே என்ன ஒரு வித்தியாசம் காணப்படும்! அங்கே என்ன ஒரு திருத்தம் காணப்படும்!
What a cutting away there would be! What a joy there would be! What a power there would be! When men and women would take God at face value, what he said is the truth.
அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே என்ன ஒரு பிரிவினை காணப்படும், அங்கே என்ன ஒரு சந்தோஷம் காணப்படும், அங்கே என்ன ஒரு வல்லமை காணப்படும்.
No matter what the circumstances look like, that has nothing to do with it. God said so, that settles it.
சூழ்நிலை என்னவாக காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனெனில் அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. தேவன் அவன்னமாக கூறினார், எனவே அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது.
And Job, when he was in the most trying time of all his experience, when he had been found in the presence of God, a just man, even God said he was perfect.
யோபு ஏறக்குறைய தன்னுடைய எல்லா சோதனையின் நேர அனுபவங்களிலும் இருந்தபோது அவன் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நீதியுள்ள மனிதனாகவே கண்டறியப்பட்டான். தேவனும் கூட அவன் உத்தமனாய் இருந்தான் என்று கூறியிருந்தார்.
There was none like him in the earth, and Satan was given the privilege to tempt him, saying, I'll make him curse you to your face.
அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லாதிருந்தனர். சாத்தான், நான் அவனை உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கும்படி செய்வேன் என்று கூறினபடியால் அவனை சோதிக்கும்படியான தனி உரிமை சாத்தானுக்கு அளிக்கப்பட்டது.
And he almost took Job's life and would have done it, but God drew a boundary line. Said, you can do anything to him, but don't take his life.
அவன் ஏறக்குறைய யோபினுடைய ஜீவனையே எடுத்துக்கொள்ள பார்த்தான். அவன் அதை எடுத்துக்கொண்டிருந்திருப்பான். ஆனால் தேவன் ஒரு எல்லைக்கோட்டை வரைந்து, நீ அவனுக்கு எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அவனுடைய ஜீவனை எடுக்கக்கூடாது என்று கூறியிருந்தார்.
Then when Job stood at the very tempting of the crucial moment, he said, I know my Redeemer liveth, and at the last days he'll stand on the earth. Though the skin worms destroys this body, yet in my flesh shall I see God.
அதன் பின்னர் யோபு மிகவும் நெருக்கடியான சோதனையின் நேரத்தில் நின்றபோது அவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் தேவனை பார்ப்பேன் என்றான்.
No matter how dark it seemed and how unreal it seemed, there was something that Job anchored his soul on, God's eternal promise.
அது எவ்வளவு அந்தகாரமாக தென்பட்டது என்றும் அது எவ்வளவு உண்மையின்மையாக தென்பட்டது என்பதை குறித்தும் கவலையே படாமல் தேவனுடைய நித்திய வாக்குத்தத்தின் பேரில் யோபு தன்னுடைய ஆத்மாவை நங்கூரமிட்டிருந்த ஒரு காரியமாகவே அது இருந்தது.
Oh, if we could only do that. Notice, he rested on the promise. I know my Redeemer liveth.
Oh, நாமும் அதை மாத்திரம் செய்யக்கூடுமானால் நலமாயிருக்குமே, கவனியுங்கள். அவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று வாக்குத்தத்தின் பேரில் சார்ந்திருந்தான்.
And I want you to notice for our future words I wish to say, Job specified his burying place. And when Job died, he was buried thus.
நான் கூற விரும்பும் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோபு தான் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ஸ்தலத்தை குறிப்பிட்டு கூறியிருந்தான். எனவே யோபு மரித்த போது அவன் கூறியிருந்த விதமாகவே அடக்கம் பண்ணப்பட்டான்.
There was another man by the name of Abraham who took God at his word, and he believed God.
ஆபிரகாம் என்னும் பெயர் கொண்ட மற்றொரு மனிதன் இருந்தான். அவன் தேவனை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டான். அவன் தேவனை விசுவாசித்தான்.
And he called those things which were contrary to the promise God gave him as though they were not. Amen. He took God at his word.
தேவன் அவனுக்கு வாக்களித்ததற்கு முரணாயிருந்த காரியங்களை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தான். அவன் தேவனை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டான்.
And when the days passed and the weeks and the months and even the years passed, that never fazed Abraham one bit.
நாட்கள் கடந்து சென்ற போதும், வாரங்கள் கடந்து சென்ற போதும், மாதங்கள் கடந்து சென்ற போதும், வருடங்களும் கூட கடந்து சென்ற போதும், அது ஆபிரகாமை சிறிதேனும் மாற்றமடைய செய்யவே இல்லை.
The Bible said he staggered not through unbelief at the promise of God, but was faithful giving praise unto God.
Vedam avan devanudaiya vaakkathai kurithu avisuvasamai sandeegapadamal viswasam ullavarai irundhu devanai magimai paduthiraan endru kooriyulladhu.
When everything seemed to every day, it simply did grow more difficult every day. But instead of getting weaker, Job got stronger every day.
Amen.
Oh, what a blessed assurance we have.
யாவுமே நாளுக்கு நாள் மெதுவாக கடினமாய்க் கொண்டே வந்த போதிலும் யோபு ஒவ்வொரு நாளும் பலவீனம் அடைவதற்கு பதிலாக பலமடைந்து கொண்டே வந்தான். ஓ, நாம் என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியை பெற்றுள்ளோம்.
When difficult seems to rise to make the thing that God has promised an impossibility, instead of cowering off back into the world, we ought to stand the more firm than we ever stood on, thus saith the Lord. It ought to settle it when God says something.
தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதை அசாத்தியமாக்கக்கூடிய காரியம் எழும்புவது போன்று வித்தியாசமாய் காணப்பட்டாலும் நாம் பயமடைந்து உலக பிரகாரமானவற்றுக்கு திரும்பிவிடாமல் நாம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் பேரில் எப்போதும் நின்றதை பார்க்கிலும் அதிக உறுதியாய் நிற்க வேண்டும். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை கூறுகிற போது அதுவே இதனை தீர்த்து வைக்க வேண்டும்.
And Abraham called those things which were as though they were not, because they were contrary to the word.
ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தான், ஏனென்றால் அவைகள் வார்த்தைக்கு முரணாயிருந்தன.
And when Abraham lost his sweetheart and wife Sarah, after many years living together, he bought a portion of ground near the place where Job was buried and buried Sarah.
ஆபிரகாம் அநேக ஆண்டுகளாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்த தன்னுடைய இனிய இருதயமாகிய மனைவி சாராளை இழந்து விட்ட போது அவன் யோபு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இடத்திற்கு அருகிலேயே ஒரு பகுதி நிலத்தை வாங்கி அதில் சாராளை அடக்கம்
பண்ணினான். ஏனென்று
வியக்கிறீர்களா? அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்களே, அவர்கள் அதை கண்டிருந்தனரே, அவர்கள் தேவனோடு தொடர்பு கொண்டிருந்தார்களே. இப்பொழுது ஆபிரகாம் மரித்த போதும் அவன் சாராளோடு அடக்கம் பண்ணப்பட்டான்.
Now he did not want these fellows to give him that portion of ground. He bought it before witnesses.
Amen.
What a beautiful type of baptism. He bought it before witnesses that it was his possession.
இப்பொழுது இந்த நபர்கள் அந்த பகுதி நிலத்தை அவனுக்கு இலவசமாக கொடுப்பதை அவன் விரும்பவில்லை. அவன் அதை சாட்சிகளுக்கு முன்பாக கிரயத்திற்கு வாங்கினான். அது ஞானஸ்தானத்திற்கு என்ன ஒரு அழகான மாதிரியாக இருக்கிறது! அவன் அதை சாட்சிகளுக்கு முன்பாக கிரயத்திற்கு வாங்கினான், எனவே அது அவனுடைய உடமையாயிருந்தது.
Oh, that's the way a real believer ought to come. Not slip off in the corner, but stand before the witnesses. I am a witness of the Lord Jesus and of the Holy Spirit and of His great works and so much more as we see this evil day approaching.
Oh, அந்த விதமாகத்தான் ஒரு உண்மையான விசுவாசியும் வர வேண்டும். ஏதோ ஒரு மூலையில் நடுவிச் செல்லாமல் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நான் கர்த்தராகிய இயேசுவிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் அவருடைய மகத்தான கிரியைகளுக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்று நிற்க வேண்டும். நாம் இந்த தீங்கு நாள் அணுகுவதை காணும் போது இன்னும் எவ்வளவு உறுதியாக நிற்க வேண்டும்!
And then when Abraham's son, which was Isaac, the promise was to be given him. And when Isaac died, he was buried with Abraham. And Isaac begot Jacob.
அதன் பின்னர் ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்காக இருந்தான். அவனுக்கு வாக்குத்தம் அளிக்கப்பட்டது. ஈசாக்கு மரித்தபோது அவனும் ஆபிரகாமோடு அடக்கம் பண்ணப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான்.
And when Jacob was died way down in Egypt. But notice, before he died, he said to his prophet son, Joseph, Come here, son, and put your hand up on my crippled hip.
யாக்கோபு எகிப்தில் மரித்து போனான். ஆனால் கவனியுங்கள், அவன் மரிப்பதற்கு முன்னர் அவன் தன் குமாரனாகிய தீர்க்கதரிசியான யோசேப்பினிடத்தில், குமாரனே இங்கு வா, உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான்.
For remember how he was crippled is because the angel of the Lord touched his hip. And he limped from that day on.
ஏனென்றால் அவன் எப்படி நொண்டியாக்கப்பட்டான் என்றால், கர்த்தருடைய தூதன் அவனுடைய தொடை சந்தை தொட்ட காரணத்தினால் அவன் நொண்டியாக்கப்பட்டான் என்பது நினைவிருக்கும். எனவே அந்த நாள் முதற்கொண்டு அவன் நொண்டி நொண்டி நடந்தான்.
He said, lay your hand on my hip and swear to me by the God of our fathers that you will not bury me down here in Egypt.
அவன், உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து நீ இங்கே எகிப்திலே என்னை அடக்கம் பண்ண மாட்டாய் என்று நம்முடைய பிதாக்களின் தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அவர்கள் வார்த்தையை உடையவர்களாய் இருந்தனர், அவர்கள் வெளிப்பாட்டை உடையவர்களாய் இருந்தனரே.
And may I stop here to say that the church of the living God is built upon divine revelation.
தெய்வீக வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அதை கூறும்படியாக நான் இங்கே சற்று நிறுத்துவேனாக.
Not upon denomination, organization, not upon creeds or doctrines, but on spiritual revealed truth of the living God.
அது ஸ்தாபனத்தின் மேல் அல்ல, ஸ்தாபன அமைப்பின் பேரில் அல்ல, பிரமாணங்களின் பேரில் அல்ல, அல்லது கோட்பாடுகளின் மேல் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சத்தியத்தின் பேரில் கட்டப்பட்டுள்ளது.
Abel in the Garden of Eden had it. When the church began, how did he bring a lamb? Why didn't he bring fruit like Cain did? But it was revealed to him.
ஏதேன் தோட்டத்தில் ஆபேல் இருந்தபோது முதல் சபையானது துவங்கினது. அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும் என்பதை எப்படி அறிந்து கொண்டான்? ஏன் அவன் காயின் செய்தது போல பழங்களை கொண்டு வரவில்லை? ஆனால் அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது.
Jesus once speaking said, Who does man say I the Son of Man am? Some said you're Moses and Elijah, so forth. He said, But who do you say I am?
இயேசு ஒருமுறை பேசுகையில் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை மோசே என்றும் எலியா என்றும் சொல்லுகிறார்கள் என்றனர். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்.
You see, it doesn't rest upon what somebody else thinks. It's what you know to be the truth.
Amen.
What do you say?
நீங்கள் பாருங்கள், அது யாரோ ஒருவர் என்ன நினைக்கிறார் என்பதன் பேரில் சார்ந்திராமல் அது சத்தியமாக இருப்பதை நீங்கள் என்னவென்று அறிந்துள்ளீர்கள் என்பதாய் உள்ளது. எனவே நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
That question would meet every one of us in the face tonight. What do you say? And Peter, quickly speaking up, without one hesitation, said, Thou art the Christ, the Son of the living God.
நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்ற அந்த கேள்வி நாம் ஒவ்வொருவரையும் இன்றிரவில் முகமுகமாய் சந்திக்க வேண்டியதாய் உள்ளது. பேதுருவோ பிரதியுத்தரமாக, எவ்வித ஒரு தயக்கமும் இன்றி நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
As Jesus who knows the secrets of all hearts, for he was none other than Jehovah manifested in flesh. And he said, Blessed art thou, Simon, the son of Jonas, for flesh and blood has not revealed this to you, but my Father which is in heaven has did this.
Yes, எல்லோருடைய இருதயங்களின் ரகசியங்களையும் அறிந்திருந்தபடியால் அவர் வேறு யாருமின்றி மாம்சத்தில் வெளிப்பட்ட யெகோவாவாய் இருந்தபடியால் அவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
And upon this rock I'll build my church and the gates of hell cannot prevail against it.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார்.
And we people as we come on We Lutheran want to walk by faith. We Methodists want to shout to get it. You Pentecostals want to speak with tongues to get it. But that's 10 million miles from it.
ஜனங்களாகிய நாம் அதை பெற வரும்போது லூத்திரன்களாகிய நாங்கள் விசுவாசத்தினால் நடக்க விரும்புகிறோம். மெத்தோடிஸ்டுகளாகிய நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள சத்தமிட விரும்புகிறோம். பெந்தேகோஸ்தேக்களாகிய நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள அந்நிய பாஷைகளினால் பேச விரும்புகிறீர்கள். ஆனால் அதுவோ அதிலிருந்து கோடிக்கணக்கான மைல்கள் தூரம் கொண்ட வித்தியாசமாய் உள்ளது.
It is a divine revelation of the Lord Jesus Christ, Amen. The person Amen. Of his being made Amen. Manifest in the heart. Amen. Upon this rock I'll build my church.
Amen.
And the gates of hell shall not prevail against it.
அது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தனிப்பட்ட முறையில் தம்மை குறித்து இருதயத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வீக வெளிப்பாடாக இருக்கிறது.
It works perfect with Matthew 24:5-24 or St. John 5:24.
அது மத்தேயுவில் பரிபூர்ணமாக கிரியை செய்கிறது. 24:5-24 இல்லை, யோவான் 5:24.
He that heareth my words and believeth Amen. On him that sent me has Amen. Everlasting life Amen. And shall never come into condemnation, Amen. But has passed from death unto life.
Amen.
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது.
Not because you had any move, any emotion, but because you have been the privilege of having Christ revealed to you from heaven.
Amen.
Upon this rock I'll build my church.
நீங்கள் கொண்டிருந்த வேறெந்த செயல்பாட்டின் காரணமாயும் அல்ல, எந்த உணர்ச்சி வசப்படுதலினாலும் அல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கிறிஸ்துவானவரே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தினதை பெற்றுக் கொண்ட சாக்கியமுடையவர்களாய் நீங்கள் இருந்து வருகிற காரணத்தினாலேயாகும்.
And Jacob, when he died, his son had his body packed up and he was buried with Abraham, Isaac, Sarah and Job in the Holy Lands, in Palestine.
யாக்கோபு அவன் மரித்தபோது அவருடைய குமாரனால் அவருடைய சரீரம் கொண்டு செல்லப்பட்டு புனித தேசத்தில் பாலஸ்தீனாவில் ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள் மற்றும் யோபுவோடு அவன் அடக்கம் பண்ணப்பட்டான்.
Then Joseph, being a prophet, he prospered down in Egypt. He knew God. God had revealed himself to him.
அப்பொழுது யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் எகிப்தில் செழிப்புற்றிருந்தான். அவன் தேவனை அறிந்திருந்தான். தேவன் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார்.
And when he died, said, "Don't you bury my bones down here."
Amen.
But when someday God will surely visit you.
அவன் மரிக்கும்போது நீங்கள் என்னுடைய எலும்புகளை இங்கே அடக்கம் பண்ண வேண்டாம், ஆனால் என்றோ ஒரு நாள் தேவன் உங்களை நிச்சயமாக சந்திப்பார் என்றான்.
Why, he rested solemnly upon the word of God to Moses.
Amen.
400 years they'll serve this nation, but I'll bring them out. He rested solemnly up on the word.
ஏன் அவன் அவர்கள் 400 வருடங்கள் இந்த தேசத்தில் சேவிப்பார்கள், ஆனாலும் நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று மோசேயினிடத்தில் கூறப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருந்தான். அவன் வார்த்தையின் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருந்தான்.
And what a beautiful illustration here. If you'll notice, every Hebrew passing by with his back beat the pulp by slave drivers. And when he looked up on the bones of his prophet, Joseph, he knew someday they were going out.
நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இது இங்கு என்ன ஒரு அழகான எடுத்துக்காட்டாய் உள்ளது. ஒவ்வொரு எபிரேயனும் ஆளோட்டிகளின் வாரினால் தங்களுடைய முதுகில் பெற்ற வீங்கின காயத்தோடு கடந்து செல்லும் போது அவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோசேப்பின் எலும்புகளை நோக்கி பார்த்து என்றோ ஒரு நாள் அவர்கள் அங்கிருந்து செல்லப்போவதாய் இருந்ததை அவன் அறிந்து கொண்டான்.
For those bones were left there for a memorial.
Amen.
That someday they would go out.
ஏனென்றால் என்றோ ஒரு நாள் அவர்கள் வெளியே செல்ல போவதற்கு ஒரு ஞாபக சின்னமாகவே அங்கே அந்த எலும்புகள் விடப்பட்டிருந்தன.
It's been about 15 or 18 years ago when Billy Paul, a little boy, about 5 years old, hardly so much.
சுமார் 15 அல்லது 18 ஆண்டுகளுக்கு முன்னர் பில்லி பால் சுமார் 5 வயது சிறுவனாக இருந்தபோது,
we had a little flower we was taken to his mommy's grave at daybreak one morning on Easter, just as the sun was coming, peeping up, or just before daylight it was, then going to the service.
நாங்கள் ஒரு சிறு மலரை எடுத்துக்கொண்டு அவனுடைய தாயாரின் கல்லறைக்கு ஒரு நாள் அதிகாலை ஈஸ்டர் தினத்தன்று சென்றிருந்தோம். அப்பொழுது சூரியனோ தன்னுடைய முதல் கதிரொளியோடு உதயமாய்க் கொண்டிருந்தது. அதாவது அது காலை பொழுதிற்கு சற்று முன்னதாயிருந்தது. அப்பொழுது ஆராதனைக்கு சென்று கொண்டிருந்தோம்.
And as we walked down to the grave, the little fellow took off his hat as we moved to where his little sister and his mother was buried.
அப்பொழுது நாங்கள் அவனுடைய குட்டி தங்கையும் அவனுடைய தாயாரும் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறையண்டை நடந்து சென்ற போது இந்த சிறுவன் தன்னுடைய தொப்பியை கழற்றிக் கொண்டான்.
And he began to snub and cry. And he said, "Daddy, is mommy down there in that hole?"
பின்னர் அவன் வாயை மூடிக்கொண்டு அழத் தொடங்கி, "அப்பா, அம்மா அங்கே கீழே உள்ள கல்லறை குழியிலா இருக்கிறார்கள்?" என்று கேட்டான்.
I said, "No, son, she is not down there in that hole.
Amen.
She's a million times better off than you and I."
அதற்கு நானோ, "இல்லை மகனே, அவள் அங்கே கீழே உள்ள அந்த கல்லறையில் இல்லை. அவள் உன்னையும் என்னையும் காட்டிலும் கோடிக்கணக்கான மனையினை கொண்ட ஒரு மேலான நிலையில் இருக்கிறாள்"
என்று.
அப்பொழுது அவனோ, "நான் மீண்டும் அம்மாவை காண்பேனா?" என்று கேட்டான். அதற்கு நான், "தேவனுடைய கிருபையினால் நீ அதனை வாஞ்சிப்பாயானால் உன்னால் அவளை மீண்டும் காண முடியும்" என்றேன். அப்பொழுது அவனோ, "அவளுடைய சரீரம் இந்த கல்லறையிலிருந்து மேலே எழும்பி வருமா?" என்று கேட்டான்.
I said, "Honey, close your eyes and I'll tell you a little story. Many hundred years ago this morning, there was a tomb left empty."
அதற்கு நான், "தேனே, உன்னுடைய கண்களை மூடிக்கொள். நான் உனக்கு ஒரு சிறு கதையை கூறவுள்ளேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்னறி காலையில் ஒரு கல்லறை வெறுமையாக விடப்பட்டிருந்தது" என்றேன்.
I said, "It's a memorial to those who sleep in God. Amen. Will Christ bring with him when he comes?"
Hallelujah.
"Without a shadow of doubt, I rest solemnly upon God's eternal promise."
மேலும் நான், "அது ஒரு நினைவு சின்னமாய் உள்ளது என்றும் தேவனுக்குள் நித்திரடைந்தவர்களையும் கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட கொண்டு வருவார் என்றும் கூறினேன். நான் எவ்வித சந்தேகத்தின் நிழலுக்கும் இடமின்றி தேவனுடைய நித்திய வாக்குத்தத்தின் பேரில் பயபக்தியோடு
சார்ந்துள்ளேன். பண்டைய
யோபுவை போல் நாம் சாம்பலுக்கு சாம்பல், மண்ணுக்கு மண் என்று கூறுவதை கேட்கும் போது அது நமக்கு லாங் ஃபெலோ என்பவர் கூறினதையே நினைப்பூட்டுகிறது. வாழ்க்கை ஒரு வெற்று கனவுதான் என துயரமிகு பாக்களில் என்னிடம் கூறாதே. ஏனெனில் உறங்கும் ஆத்துமா மறித்திருக்கிறது, காரியங்கள் தென்படுபவை போல் அவை இருப்பதில்லை.
He said, "Yeah, life is real, life is earnest, and the grave is not its goal. For dust thou art, the dust returnest was not spoken of the soul."
மேலும் அவர், "ஆம், உண்மையானது வாழ்க்கை, உள்ளார்ந்தது வாழ்க்கை. கல்லறை அதனுடைய குறிக்கோள் அல்ல. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்" என்று உரைக்கப்பட்டது ஆத்மாவை குறித்ததல்ல என்று உரைத்தார்.
They call it a theosophist that when we leave here, we go in somewhere else.
அவர்கள் அதை ஒரு ஆவிக்குரிய சரீரம் என்று அழைக்கின்றனர். அதாவது நாம் இங்கிருந்து பிரிந்து செல்லும் போது நாம் வேறெங்கோ ஒரு இடத்திற்குள்ளாக செல்கிறோம்.
Whatever it may be, I take the apostle's word when he said, "If this earthly tabernacle, our dwelling place, be dissolved.
Amen.
We have one already waiting.
Amen.
To move from this into that.
அது என்னவா இருந்தாலும் நான் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். அவன் பூமிக்குரிய இந்த கூடாரம் அல்லது வாசஸ்தலம் அழிந்து போனாலும் நாம் இதிலிருந்து குடிபெயர்ந்து அதற்குள்ளாக செல்லும்படியாக ஏற்கனவே ஒன்று நமக்காக காத்திருக்கிறது என்று கூறியுள்ளான்.
ஆபிரகாம், ஐசக், யாக்கோப், யோபு, all the prophets, they trusted and believed that there was coming a resurrection, that the Redeemer was coming.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு மற்றும் எல்லா தீர்க்கதரிசிகளுமே ஒரு உயிர்த்தெழுதல் வரப்போகிறது என்றும் மீட்பர் வரப்போகிறார் என்றும் நம்பிக்கை கொண்டு விசுவாசித்தனர்.
They prophesied of him. Enoch prophesied of him. Rested solemnly, sealed his testimony with it.
அவர்கள் அவரை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தனர். ஏரோக்கு அவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தான். பயபக்தியோடு சார்ந்திருந்து தன்னுடைய சாட்சியை அதனோடு முத்தரித்தான்.
ஐசக், யாக்கோப், தானியேல், ஜெரமியா, எசேக்கியேல், they rested solemnly upon the time that the Messiah would come, and they died and their souls went into paradise.
ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், எரேமியா, எசேக்கியேல் முதலானோர் மேசியா வருவார் என்ற அந்த நேரத்தினை நோக்கியவாறு பயபக்தியாய் சார்ந்திருந்தனர். அவர்கள் மரித்தபோது அவர்களுடைய ஆத்துமாக்கள் பரதீசுக்குள்ளாக சென்றனர்.
They could not go in the presence of God because we had it last night that the blood of bulls and goats could not forgive sins.
அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் நாம் அதை கடந்த இரவு பார்த்தோம். காளை வெள்ளாட்டு கடாக்களின் இரத்தமானது அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாதாயிருந்தது.
It only covered sins. Speaking of a day when the perfect sacrifice caused the blood and the animal could not come back to the worshipper. For then he would have not ceased to offer sacrifices of that time.
அது பாவங்களை மாத்திரம் மூடி பரிபூர்ண பலியானது வரப்போகும் ஒரு நாளை குறித்தே பேசினது. மேலும் மிருகத்திலுள்ள இரத்தமானது ஆராதனை செய்கிறவன் மேல் திரும்பவும் வர முடியாதிருந்த காரணத்தால் அப்பொழுது அவன் அவ்விதமான பலிகளை செலுத்துவது நிறுத்தப்பட முடியாதாயிருந்தது.
But when the Son of God died, the life that was in him was none other but God to come back and adopt us into the family of God, and now we are children of God. The life from his blood.
ஆனால் தேவகுமாரன் மரித்தபோது அவர் வேறு யாருமின்றி தேவனாயிருந்த அவருக்குள் இருந்த ஜீவன் திரும்பி வந்து தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நம்மை சுவிகார புத்திரராக்கிக் கொண்டது. எனவே இப்பொழுது நாம் அவருடைய ரத்தத்திலிருந்து வந்த ஜீவனால் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம்.
Now notice quickly as we follow when back in the Old Testament and those who believed and worshiped and died in the faith waiting for that time.
இப்பொழுது நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே செல்கையில் துரிதமாக கவனியுங்கள். முன்னர் பழைய ஏற்பாட்டில் விசுவாசமாயிருந்து ஆராதித்து விசுவாசத்தில் மரித்து அந்த நேரத்திற்காக காத்திருந்தனர்.
The reason those prophets did that and wanted to be buried in Palestine, they knew that the resurrection was not going to be in Egypt. It was going to be in Palestine alone.
அந்த தீர்க்கதரிசிகள் அதை செய்ததற்கும் பாலஸ்தீனாவில் தங்களை அடக்கம் பண்ண வேண்டும் என்றும் கூறினதற்கும் காரணம் என்னவெனில், உயிர்த்தெழுதல் எகிப்தில் சம்பவிக்கப் போகிறதில்லை என்றும் அது பாலஸ்தீனாவில் மாத்திரமே சம்பவிக்கப் போகிறது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர்.
That's what I say tonight. I've got all kinds of names. I don't care what people call me. That doesn't mean a thing to me.
அதைத்தான் நானும் இன்றிரவு கூறுகிறேன். நான் எல்லா விதமான பெயர்களையும் பெற்றுக்கொண்டேன். ஜனங்கள் என்னை என்னவென்று அழைக்கிறார்கள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. அது எனக்கு எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை.
The only thing that I want to do is know this, that I have been dead and my life is hid in Christ through God and sealed by the Holy Ghost.
நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இதை அறிந்து கொள்வதேயாகும். அதாவது நான் மரித்திருக்கிறேன். என்னுடைய ஜீவன் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு தேவனின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டுள்ளது.
That when he calls from among the dead, I'll answer on that day.
Amen.
bury me in Christ. For those that are in Christ will God bring with him at that day.
எனவே அப்பொழுது அவர் என்னை மரித்தோர் மத்தியிலிருந்து கூப்பிடும் போது நான் அந்நாளில் மறுபுத்திரமருளுவேன். கிறிஸ்துவுக்குள் என்னை அடக்கம் பண்ணுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை தேவன் அந்நாளில் அவரோடு கொண்டு வருவார்.
How do we get in Christ? 1 Corinthians 12:13, by one spirit. We are all baptized into one body and become fellow citizens of the kingdom of God.
நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிறோம்? 1 Corinthians 12:13, எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாகிறோம் என்று உரைக்கிறது.
We profess to be pilgrims and strangers on this earth anymore, not seeking these worldly things, but looking for the coming of the blessed King to take over the domain from sea to boundless sea when he comes in his glory. Certainly we look for his coming.
நாம் பூமியின் மேல் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டு உலக பிரகாரமான காரியங்களை தேடாமல் அவர் தம்முடைய மகிமையில் வரும்போது எல்லையற்ற சமுத்திரத்தை ஆளுகை செய்ய வரும் அந்த ஸ்தோத்திரிக்கப்பட்ட ராஜாவின் வருகைக்காகவே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் அவருடைய வருகைக்காகவே எதிர்நோக்கி இருக்கிறோம்.
And then no doubt in my mind, but that's what Jesus had in his mind when he was here on earth, was that infallibility of God's eternal word.
ஆகையால் என்னுடைய சிந்தையில் யாதொரு சந்தேகமும் இல்லை. அதைத்தான் இயேசுவானவரும் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது தம்முடைய சிந்தையில் கொண்டிருந்தார். அது தேவனுடைய பிழையற்ற நித்திய வார்த்தையாயிருந்தது.
For we know that in him dwelt the fullness of the Godhead body. The entire Godhead was in him.
ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்தோம். முழு தேவத்துவமும் அவருக்குள் இருந்தது.
He was both Father, Son, and Holy Ghost, but dwelt in a human form. The theosophies of God, the great image of God that he made man in, then placed him in earth.
அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் ஒரு மானிட ரூபத்திற்குள் வாசமானார். தேவனுடைய ஆவிக்குரிய சரீரம் அவர் தேவனுடைய மகத்தான சாயலில் மனிதனை உண்டாக்கி அதன் பின்னர் அவனை பூமியில் வைத்தார்.
He had a body. God isn't without a body. God's got a body, and it looks like a man. Moses saw it, others saw it, and it looks like a man, and it's just an impression. This is of what that is.
அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. தேவன் ஒரு சரீரம் இல்லாதவராயிருக்கவில்லை. தேவன் ஒரு சரீரத்தை உடையவராயிருக்கிறார். அது ஒரு மனிதனை போன்றே காணப்படுகிறது. மோசே அதை கண்டான், மற்றவர்களும் அதை கண்டனர். அது ஒரு மனிதனை போன்றே காணப்படுகிறது. அது இதை குறித்து அது என்னவாய் இருக்கிறது என்பதை குறித்ததுமான ஒரு மறுபதிப்பாயிருக்கிறது.
And everything on earth, the beauty, the sweetness, the beauty of the earth is nothing else in the world but an answer to a far better than that that waits us when we leave this world.
Amen.
பூமியின் மேலுள்ள ஒவ்வொரு காரியமும் அழகும் இனிமையும் பூமியின் அழகும் நாம் இவ்வுலகத்தை விட்டு செல்லும் போது இதை பார்க்கிலும் மேம்பட்ட நிலையில் நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மாதிரிகளாகவே இவ்வுலகில் உள்ளதே என்று வேறொன்றுக்கும் இல்லை.
ஏனென்றால்
பூமியில் உள்ள ஒவ்வொரு காரியமும் அப்படியே பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு மாதிரியாகவே
அமைந்துள்ளன.
நன்மையான ஒவ்வொரு காரியமும் நீதியான ஒவ்வொரு காரியமும் அழகான ஒவ்வொரு காரியமும் மரங்களும் பறவைகளும் ஒவ்வொரு காரியமும் அப்படியே பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மாதிரியாகவே உள்ளன.
Our own life is just a pattern. It's just a shadow and not the real thing. It's the negative sign. It takes death to develop the picture to put us back in the theosophies we come from.
நம்முடைய சொந்த ஜீவியமும் ஒரு மாதிரியாக உள்ளது. அது வெறுமன ஒரு நிழலாய் உள்ளதே என்று உண்மையான காரியமாயில்லை. அது நிழற்பட வடிவில் உள்ளது. அது புகைப்பட வடிவில் தோன்றுவதற்கு மரணத்தை எடுத்துக்கொண்டு நாம் தோன்றின ஆவிக்குரிய சரத்துக்குள்ளாக நம்மை மீண்டும் பொறுத்துகிறது.
Then in the resurrection we come in his likeness. A resurrection. resurrected body. What a beautiful, not only beautiful, but it is the real solemn truth of God's eternal word that we'll be like him.
அதன் பின்னர் நாம் அவருக்கொப்பான ஒரு உயிர்த்தெழுந்த சரீரத்தில் வருகிறோம். என்னே ஒரு அழகு! அழகாய் மட்டுமின்றி அது உண்மையானதாயும் நாம் அவரை போன்று இருப்போம் என்ற பயபக்திக்குரிய தேவனுடைய நித்திய வார்த்தையின் சத்தியமாயிருக்கிறது.
Notice, now Jesus invested with all the powers of God, but when he met Satan, he never used any of his powers. He only referred to the word. He did.
இப்பொழுது கவனியுங்கள், இயேசு எல்லா தேவனுடைய வல்லமைகளையும் தனக்குள் உடையவராயிருந்தார். ஆனால் அவர் சாத்தானை சந்தித்த போது அவர் தன்னுடைய வல்லமைகளில் எதையுமே ஒருபோதும் உபயோகிக்கவே இல்லை. அவர் வார்த்தையை மாத்திரமே சுட்டிக்காட்டினாரே, அவர் அதைத்தான் செய்தார்.
He said, it is written, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God.
அவர், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறினார்.
Then how can you say you can stay home to be just as good a Christian as you would be a church? Amen. You can't do it.
அப்படியானால் நீங்கள் சபையில் இருப்பது போன்ற ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்க நீங்கள் வீட்டில் தரித்திருக்கலாம் என்று எப்படி உங்களால் கூற முடியும்? உங்களால் அதை செய்ய முடியாது.
Read the word. The Holy Spirit feeds on the word. The Bible is God's spiritual diet for his church.
வார்த்தையை வாசியுங்கள், பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையை போஷிக்கிறார். வேதமானது அவருடைய சபைக்கான ஆவிக்குரிய ஆகாரமாய் உள்ளது.
And the Holy Spirit is the one who brings it to you and places it in the heart. And with thanksgiving you water it.
பரிசுத்த ஆவியானவரே அதை உங்களிடைக்கு கொண்டு வந்து அதை இருதயத்தில் வைத்து அதற்கு நன்றி செலுத்தும் தண்ணீரால் நீர் பாய்ச்சுகிறார்.
And every divine promise will produce just exactly what God said it would do.
Amen. Thank the Lord.
It's got to. It's his word and it's life.
ஒவ்வொரு தெய்வீக வாக்குத்தத்தமும் சரியாக தேவன் அது என்ன செய்யும் என்று கூறினாரோ அதனை உண்டு பண்ணும். அது உண்டு பண்ணப்படத்தான் வேண்டும். அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அது ஜீவனாயிருக்கிறது.
Now, I forgot that I was just supposed to have a half hour. It takes me so long to get to what I want to say.
இப்பொழுது எனக்கு இன்னும் அரை மணி நேரம் மட்டுமே இருந்தது என்பதையே நான் மறந்து போய்விட்டேன். எனவே நான் கூற வேண்டும் என்று இருப்பதை கூறுவதற்கு அதிக நேரமாகிவிடுகிறது.
But notice, Jesus in the last hour or two of his life, many, many prophecies was fulfilled.
ஆனால் இயேசுவானவருடைய ஜீவியத்தின் கடைசி மணி வேளையில் இல்லை, இரண்டு மணி நேரத்திற்கு முன்னர் அவருடைய ஜீவியத்தை குறித்த அநேக அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பதை கவனியுங்கள்.
Someone said to me, Brother Branham, this has to happen and that has to happen. I said, it could happen in an hour.
யாரோ ஒருவர் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம், இது சம்பவிக்க வேண்டும், அது சம்பவிக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான், அது ஒரு மணி நேரத்தில் நிகழக்கூடும் என்றேன்.
If you read the 22nd Psalm and then watch his dying hour at the cross, I just forget now how many outstanding prophecies was fulfilled in the last two or three hours of his life.
நீங்கள் 22 சங்கீதத்தை வாசிப்பீர்களேயானால், சிலுவையில் அவருடைய மரண வேளையை கவனித்து பார்ப்பீர்களேயானால், அவருடைய ஜீவியத்தின் கடைசி 2 அல்லது 3 மணி நேரத்தில் எத்தனை நிறைவேற்றப்படாத தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பதை நான் இப்பொழுது சற்று மறந்துவிட்டேன்.
They pierced my feet, my hands, my God, why hast thou forsaken me? And so forth, as David cried it.
நிச்சயமாக தாவீது அதை குறித்து கதறின போது அவர்களின் கைகளையும் என் கால்களையும் முழுவ குத்தினார்கள், என் தேவனே, என் தேவனே, ஏனென்னை கைவிட்டீர் என்பனவற்றை கூறினான்.
And then another thing, I want you to notice the truth, the infallible part of God's word. The Bible said he keeps all his bones. Not one of them is broken.
அதன் பின்னர் நீங்கள் சத்தியத்தை, பிழையற்ற தேவனுடைய வார்த்தையின் பாகத்தை, மற்றொரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேதம் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று உரைத்துள்ளது.
For him the type of Paschal lamb was a type of it. The lamb must be without a blemish. No broken bones must be in the lamb.
ஏனென்றால் அது பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி எவ்வித பழுதுமற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது.
And at the hour when he had died, they went up to break his legs with the hammer. And just before, look at that very crucial moment.
அவர் மரித்தபோது அந்த நேரத்தில் அவர்களோ ஒரு சுத்தியலை கொண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்க சென்றனர். ஆனால் அதற்கு சற்று முன்னர்தான் அந்த மிக நெருக்கடியான நேரத்தை நோக்கி பாருங்கள்.
The man with the hammer ready to strike his legs, but God's word said there'll not be one bone broke in his body.
அந்த மனிதன் சுத்தியலோடு அவருடைய கால் எலும்புகளை முறிக்க ஆயத்தமாயிருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ அவருடைய சரீரத்தில் உள்ள எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று உரைத்திருந்தது.
How's it going to happen? We get in a hurry. God's word is eternal. If God's word is that perfect, them who are in Christ is just as sure to raise as there is a resurrection.
Amen.
அது எப்படி சம்பவிக்கப் போகின்றது? நாம் துரிதமாக முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நித்தியமானதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாக இருக்குமானால் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் எழும்பி வருவர்.
God's just as obligated to his word to heal you as he is to save you, for he is his word that promised it. It's God's word, and we have no right to take away from it, but just say it's the truth.
தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டவராய் அவர் உங்களை ரட்சிப்பது போன்றே உங்களை சுகப்படுத்த வேண்டியவராயிருக்கிறார். ஏனென்றால் அது அவராயும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தையாயும் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அதிலிருந்து எதையுமே எடுத்து போட நமக்கு உரிமையே கிடையாது. ஆனால் அது சத்தியமாய் இருக்கிறது என்று கூற வேண்டும்.
Believe it, no matter what happens, believe it anyhow. That's the way the rest of them had to believe it. And we're not excluded from that.
அதை விசுவாசியுங்கள். என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல் அதை எப்படியாவது விசுவாசியுங்கள். அந்த விதமாகத்தான் மற்றவர்களும் அதை விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. எனவே நாம் அதிலிருந்து விலக்கப்பட்டிருக்கவில்லை.
God gave Palestine to Israel, but they had to fight for every inch of ground they got. The promise is yours, but you have to fight for every inch you claim. The devil will see to that. Certainly will.
தேவன் இஸ்ரவேலருக்கு பாலஸ்தீனாவை கொடுத்தார். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு அங்குல நிலத்திற்காகவும் அவர்கள் போரிட வேண்டியதாக இருந்தது. வாக்கு தத்தம் உங்களுடையதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் உரிமை கோரும் ஒவ்வொரு அங்குலத்திற்காகவும் நீங்கள் போரிட வேண்டியதாக இருக்கிறது. பிசாசு அதற்கு போரிடுவான். நிச்சயமாகவே அவன்
போரிடுவான்.
ஆனால் கவனியுங்கள், அவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கால் எலும்புகளை முறிக்க ஆயத்தமாக இருந்தபோது அந்த சுத்தியல் அந்த கால் எலும்பை அடித்து முறித்திருக்குமானால் அப்பொழுது தேவன் பொய்யானவராக கண்டறியப்பட்டிருந்திருப்பார்.
But there wasn't enough devils in all dark torment to let that hammer strike that precious body. For David 800 years beforehand said there'll not be one bone broke in his body.
ஆனால் அந்த வெளியேறப்பட்ட சரீரத்தில் அந்த சுத்தியலை அடிக்க வேதனைக்குரிய இருள் சூழ்ந்த முழு அந்தகாரத்திலும் உள்ள பிசாசுகள் அனைத்தாலுமே முடியாமற் போயிற்று. ஏனென்றால் அதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னரே தாவீது அவருடைய சரீரத்தில் உள்ள எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று கூறியிருந்தார். தேவனுடைய வார்த்தை சத்தியமுள்ளதாய் நிற்க வேண்டியதாய் இருந்தது.
And blood and water came out to fulfill what the Bible said. They pierced my hands and my side. The word was fulfilled.
ஆனால் அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய விலாவில் உருவ குத்தின போது அவர்கள் என் கைகளையும் என் விலாவையும் உருவ குத்தினார்கள் என்று வேதம் கூறியிருந்தது நிறைவேறும்படியாக ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தன. வார்த்தை நிறைவேற்றப்பட்டது.
Now when he was dying, oh, what a dreadful hour. I think of that song and honest, it just makes me feel terrible. When I think that song that the poet wrote many years ago.
இப்பொழுது அவர் மரித்துக் கொண்டிருந்த போது, ஓ, அது என்ன ஒரு திகில் உண்டாக்குகிற வேலையா இருந்தது. நான் அந்த பாடலை குறித்து நினைத்து பார்க்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் புலவன் எழுதின அந்த பாடலை நான் நினைக்கும் போது உண்மையாகவே அது எனக்கு நடுக்கம் தருகிற உணர்வையே உண்டாக்குகிறது.
Mid-rendering rocks and darkening skies, my Savior bowed his head and died. The open veil revealed the way to heaven's joys and endless day.
பிளவுண்ட கற்பாறைகளுக்கும் இருள் சூழ்ந்த வானங்களுக்கும் மத்தியில் என் இரட்சகர் தன்னுடைய தலையை சாய்த்து மரித்தார். கிழிந்த திரையானது பரலோகத்தின் சந்தோஷத்திற்கும் முடிவற்ற நாளுக்கும் வழியை வெளிப்படுத்தினது.
And when he was hanging there bleeding and dying, when he bowed his head,
அவர் அங்கே இரத்தமடிய மரித்துக் கொண்டும் தொங்கிக் கொண்டும் இருக்கையில் அவர் தம்முடைய தலையை சாய்த்து மரித்த போது,
the son got so ashamed of himself to look down upon mortal creatures who God made in his image would have to pay such a price as that to redeem it. The son refused to look down on the earth in that hour.
தேவன் தம்முடைய சாயலின்படி உண்டாக்கிற மானிட சிருஷ்டிகளை மீட்க அதை போன்ற அப்பெயர்ப்பட்ட ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியதா இருக்கிறது என்று சூரியன் எண்ணி அவர்கள் மேல் பிரகாசியாதபடி தனக்குத்தானே மிகவும் வெட்கமடைந்து கொண்டது. சூரியன் அந்த வேளையில் பூமியின் மேல் பிரகாசிக்க மறுத்துவிட்டது.
The moon was so embarrassed till he withdrew his place and the stars turned their back to the earth. What a horrible thing sin must be. How God had to deal with it.
சந்திரனும் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து பின்னிட்டு திரும்பும் அளவிற்கு அவ்வளவு தடுமாற்றம் அடைந்தது. நட்சத்திரங்களும் பூமிக்கு தங்களுடைய ஒளியை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டன. பாவம் என்ன ஒரு பயங்கரமான காரியமாக இருக்க வேண்டும்! எப்படியாய் தேவர் அதனோடு ஈடுபட வேண்டியதாக இருந்தது!
And to see those mocking priests with spit hanging in his face, a man hit him on the head with the reed and said, if you're a prophet, tell us who hit you.
அந்த பரியாசக்கார ஆசாரியர்கள் துப்பின எச்சில்கள் அவருடைய முகத்தில் வழிந்து கொண்டிருந்தது. ஒரு மனிதன் ஒரு கோலினால் அவருடைய தலையின் மேல் அடித்து, நீர் ஒரு தீர்க்கதரிசியானால் உம்மை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல்லும்
என்றான்.
அவர்களில் ஒருவன் அவருடைய முகத்திலிருந்து தாடியை பிடுங்கி அவருடைய முகத்தில் அறைந்த போது அவரே நம்முடைய பாடுகளை அவர் மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்.
He said, if my kingdom was of this world, I would straightway call my father. He'd send me 12 legions of angels.
Amen.
It could have been changed. But how could he do it?
அவர், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்திருந்தால், நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்திற்கு அனுப்புவாரே என்றார். அதை மாற்றியிருந்திருக்க முடியும். ஆனால் எப்படி அவரால் அதை செய்திருக்க முடியும்?
He just couldn't do it, for it was his own children crying out for his blood. Could you imagine a daddy, a father, with his own children in darkness crying out for their own father's blood?
அவரால் அதை செய்ய முடியவில்லையே. ஏனென்றால் அது தன்னுடைய சொந்த பிள்ளைகளே அவருடைய இரத்தத்திற்காக கூக்குரலிட்டுக் கொண்டிருந்ததா இருந்தது. ஒரு தந்தையினுடைய, ஒரு தகப்பனுடைய தங்களுடைய சொந்த தகப்பனுடைய ரத்தத்திற்காக தன்னுடைய சொந்த பிள்ளைகளே அந்தகாரத்தில் கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?
That's the reason he could do nothing else but die. If he didn't, it was doomed for his children. It was doomed for the creatures. But he had to die to save his people.
அந்த காரணத்தினால்தான் அவரால் மரிப்பதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாதிருந்தது. அவர் மரித்திருக்காவிடில் அது அவருடைய பிள்ளைகளுக்கான ஆக்கிரமிப்பாயிருந்திருக்கும். அது சிருஷ்டிகளுக்கான ஆக்கிரமிப்பாயிருந்திருக்கும். ஆனால் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க அவர் மரிக்க வேண்டியதாயிருந்தது.
And when he did, when he bowed his head, this old earth had a shiver run over its back. It must have had a nervous prostration, for the Bible said that the whole earth from the 6th to the 9th hour was dark. Was over the whole face of the earth.
அவர் மரித்தபோது, அவர் தம்முடைய தலையை சாய்த்தபோது, இந்த பூமியானது நிலைமேர்ந்து போகும் அளவிற்கு நடுக்கம் அடைந்திருந்தது. அது நடுக்கமுற்று ஆட்டங்கண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் 6 மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று கூறியுள்ளது.
And the earth shook and the rocks ripped and the temple veil tore from top to the bottom. The sacrifice box turned over. The Son of the living God died.
பூமி அசைந்து கண்மலைகளும் பிளந்தன. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. பலிபீடங்கள் நிலை மாறின. ஜீவனுள்ள தேவகுமாரன் மரித்தார்.
He was so dead until the sun recognized it. He was so dead till the moon recognized it. He was so dead till the stars recognized it.
சூரியனதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எய்தினார். சந்திரனதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எய்தினார். நட்சத்திரங்களதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எய்தினார்.
He was so dead till the earth recognized it. He was so dead till the elements recognized it. The atmospheres recognized it.
பூமியதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எய்தினார். மூலக்கூறுகளதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு, வளிமண்டலங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவிற்கு அவர் அப்படிப்பட்ட மரணம் எய்தினார்.
Everything had to know that was the Son of God. For God's word could not fail. He was promised from the Garden of Eden the seed that would bruise the serpent's head.
அது தேவனுடைய குமாரன் என்பதை ஒவ்வொரு காரியமும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தவறிப்போக முடியவில்லை. அந்த வித்து சர்பத்தினுடைய தலையை நசுக்கும் என்று ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே அவர் வாக்களிக்கப்பட்டிருந்தார்.
Now what happened to him? Where did he go? When he left the cross and went in Joseph of Arimathea's tomb.
இப்பொழுது அவருக்கு என்ன சம்பவித்தது? அவர் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புவின் கல்லறையில் வைக்கப்பட்ட போது அவர் எங்கே சென்றார்?
He was so poor, he had not a place to lay his head. He was born in a manger with a black name behind him as an illegitimate child.
அவர் மிகவும் தரித்திரராயிருந்தார். அவருக்கு தம்முடைய தலையை சாய்க்க ஒரு இடமும் இல்லாதிருந்தது. அவர் ஒரு முறைதவறி பிறந்த பிள்ளை என்ற ஒரு முறைகேடான பெயரை தனக்கு பின்னே கொண்டவராக அவர் ஒரு முன்னணியில் பிறந்தார்.
He was laughed at, made fun of, scoffed of in the earth. He was made fun of and rejected.
அவர் பூமியிலே நகைக்கப்பட்டார், வேடிக்கையாக்கப்பட்டார், பரிகாசம் பண்ணப்பட்டார். அவர் வேடிக்கையாக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார்.
And when he died, he had to die through capital punishment between two thieves and did not even have a place to bury him, and he was buried in another man's grave.
அவர் மரித்தபோது அவர் இரண்டு கல்வர்களுக்கு மத்தியிலே தலையாய தண்டனையான சிலுவை மரணத்தினூடாகவே மறிக்க வேண்டியதாக இருந்தது. அவரை அடக்கம் பண்ண ஓர் இடம் கூட இல்லாதிருந்தது. அவர் மற்றொரு மனிதனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார்.
The very God of heaven coming to earth. Who do we think we are? They have to go through a little suffering. What he did for us. Think of it, friend. Study of it.
அதே பரலோகத்தின் தேவன் தாமே பூமிக்கு வருகிறாரே. நாம் ஒரு சிறு துன்பத்தினூடாக செல்ல வேண்டும் என்னும் போது நாம் யார் என்றும் நாம் யாருக்காக அவ்வாறு செய்கிறோம் என்றும் எண்ணி பார்க்கிறோமா?
The Roman soldier said, truly, that's the Son of God. The sinner had to recognize it. Judas said, I have betrayed innocent blood. He had to recognize it. The whole earth recognized it.
ரோம போர் சேவகனோ மெய்யாகவே அது தேவகுமாரன் தான் என்றான். பாவியும் அதனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. யூதாஸ் நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்து விட்டேன் என்றார். அவன் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. முழு பூமியும் அதை அடையாளம் கண்டுகொண்டது.
Then where did he go? When a man dies, does that finish it? No, sir. He had to die that way because God's Bible said that he would die that way.
அதன் பின்னர் அவர் எங்கே சென்றார்? ஒரு மனிதன் மரிக்கிற போது அது இதனை முடித்து விடுகிறதா? இல்லை ஐயா, அவர் அந்த விதமாக மறிக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் அந்த விதமாக மறிப்பார் என்று தேவனுடைய வேதம் கூறியிருந்தது.
And he trusted God's word. That's the reason he could say in his life, destroy this temple and I'll raise it up in three days.
அவர் தேவனுடைய வார்த்தையை நம்பியிருந்தார். அந்த காரணத்தினால் அவரால் தன்னுடைய ஜீவியத்தில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று கூற முடிந்தது.
For David said one place only in the Bible under the inspiration when David, the man of God, the prophet that was anointed with the word said, I'll not suffer my holy one to see corruption. Neither will I leave his soul in hell.
ஏனென்றால் தாவீது ஆவியின் ஏவுதலின் கீழ் வேதாகமத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே கூறினான். வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியாகி தேவனுடைய மனுஷன் தாவீது கூறும்போது, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமானை அழிவை காணவொட்டீர் என்றான்.
Jesus said, you destroy this body and I'll raise it up in 3 days. He knew that God's word could not fail.
இயேசு, இந்த சரீரத்தை அடித்து போடுங்கள், மூன்று நாட்களுக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் என்றார். தேவனுடைய வார்த்தை தவறி போக முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார்.
Oh my! If he could rest solemnly upon that, believing in God's word could not fail, how much more can we rest solemnly that we have been born again by the Holy Ghost and it is witness in our heart right now that we know that our Redeemer liveth and will come again someday?
ஓ என்னே, அவரால் அதன் பேரில் பயபக்தியாய் சார்ந்திருக்க முடிந்ததென்றால், தேவனுடைய வார்த்தை தவறிப்போக முடியாது என்று விசுவாசிக்க முடிந்ததென்றால், நாம் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றும், அது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மீட்பர் ஜீவிக்கிறார் என்பதை இப்பொழுதே நாம் அறிந்துள்ளோம் என்பதற்கு ஒரு சாட்சியாய் உள்ளது என்றும், என்றோ ஒரு நாளில் அவர் மீண்டும் வருவார் என்பதன் பேரிலும் நாம் எவ்வளவு அதிக பயபக்தியோடு சார்ந்திருக்க முடியும்?
Rest assured that those that are in Christ will God bring with him.
கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று நிச்சயமாக நம்பி இருக்கிறோம்.
Now notice, there he was. He knew that not one cell of that body would corrupt. 72 hours corruption sets in. That's the reason he never stayed the 3 days.
இப்பொழுது கவனியுங்கள், அங்குதான் அவர் இருந்தார். அந்த சரீரத்தின் ஒரு உயிரணுவும் அழிந்து போகக்கூடாது என்பதை அவர் அறிந்திருந்தார். 72 மணி நேரத்தில் அதற்கு அழிவு உண்டாகின்றது. அந்த காரணத்தினால்தான் அவர் ஒருபோதும் மூன்று நாட்கள் தரித்திருக்கவே இல்லை.
He died on Friday afternoon, was up Sunday morning, but it was within them 3 days. Within those 3 days, he has to rise again because he trusted God's word.
அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மரித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அது மூன்று நாட்களுக்குள் சம்பவித்தவையாயிருந்தது. அந்த மூன்று நாட்களுக்குள் அவர் மீண்டும் உயிரோடு எட வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை நம்பியிருந்தார்.
Here he goes. Where did he leave when he left? The Bible said he ascended. He went and preached to the souls that were in prison, that repented not in the long suffering of the days of Noah.
இதோ அவர் செல்கிறாரே, அவர் ஜீவனை விட்டபோது அவர் எங்கே சென்றார்? வேதம், அவர் ஏறினார். அவர் நோவாவின் காலத்தில் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது மனம் திரும்பாமற் போன காவலுள்ள ஆத்துமாக்களுக்கு போய் பிரசங்கித்தார் என்று கூறியுள்ளது.
His soul, his spirit, his theosophy of his own being went down as following. Would you like tonight to follow him a few minutes? Let's see where he went.
அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆவி, அவருடைய சொந்த ஆவிக்குரிய சரீரம் கீழே சென்றது. நாம் அவரை பின்தொடர்வோமாக. இன்றிரவு ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் அவரை பின்தொடர்ந்து செல்ல விரும்புவீர்களா? அவர் எங்கே சென்றார் என்பதை நாம் காண்போமாக.
Just below the regions of mortal beings lays a rim of demon power. Below that, just above that, lays the souls of the unjust. Below it lays the very domain of Satan, hell.
மானிட வர்க்கங்கள் வாழும் பகுதிக்கு கீழே பிசாசின் அதிகார எல்லை உள்ளது. அதற்கு கீழே, இதற்கு சற்று மேலே அநீதி உள்ள ஆத்துமாக்கள் இருக்கின்றன. அதற்கு கீழேதான் சாத்தானின் ராஜ்யம் பாதாளம் உள்ளது.
Then just above us lays the Holy Spirit. Then under the altar lays the souls of the just man. The next is God himself.
பரிசுத்த ஆவியானவரோ நமக்கு மேலே இருக்கிறார். அதற்கு கீழே உள்ள பலிபீடத்தில் நீதிமான்களின் ஆத்துமாக்கள் உள்ளன. அதன் பின்னர் தேவன் தாமே எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறார்.
One going downward, one going upward. The two spirits are here on earth influencing the people of this earth.
ஒன்று கீழ் நோக்கி செல்கிறது, ஒன்று மேல் நோக்கி செல்கிறது. பூமியின் மேலுள்ள இரண்டு ஆவிகளே இந்த பூமியில் உள்ள ஜனங்களை இயக்குகின்றன.
And when Jesus died, He goes up down there. I can see him on that Friday afternoon after his death. Knock on the door of the regions of the lost. That's following him.
Yes, whatever, but it's about. அவர் அங்கே கீழே உள்ள பிசாசின் மண்டலத்திற்கு மேலே செல்கிறார். வெள்ளிக்கிழமை பிற்பகல் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் இழக்கப்பட்டோரின் சலத்தின் வாசலை தட்டுவதை என்னால் காண முடிகிறது. நாம் அவரை ஒரு நிமிடம் பின்தொடர்வோமாக.
The door opens. There was women. There was men. There were young ladies. There were old. There were all together in that hideous place called the prison of the lost souls.
வாசல் திறக்கிறது. அங்கே ஸ்திரீகள் இருந்தனர், அங்கே புருஷர்கள் இருந்தனர், அங்கே வாலிப ஸ்திரீகள் இருந்தனர், அங்கே வயோதிகர்களும் இருந்தனர். அவர்கள் எல்லோருமே இழக்கப்பட்ட ஆத்துமாக்களின் சிறையிருப்பு என்று அழைக்கப்பட்ட அந்த பயங்கரமான இடத்தில் இருந்தனர்.
If I had time, I'd like to tell you, and it might be just a vision, but one time I visited that place and screamed for mercy when I was a sinner going under operation.
எனக்கு நேரம் இருந்தால் நான் அதை உங்களுக்கு கூறியிருப்பேன். அது ஒரு தரிசனமாயிருக்கலாம். ஆனால் ஒரு சமயம் நான் பாவியாயிருந்தபோது எனக்கு அறுவை சிகிச்சை நடந்தபோது அந்த ஸ்தலத்திற்கு சென்றேன். அப்பொழுது நான் இரக்கத்திற்காக
கூக்குரலிட்டேன்.
நான் தரிசனத்திலிருந்து தெளிந்தபோது நான் மேற்கு திசையில் என் கைகளை வானத்தை நோக்கியவாறு மேலே உயர்த்திக் கொண்டு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிலுவையின் ஒளி என் மேல் பிரகாசித்தது.
There Jesus walked to the door. Everything had to witness that he was the Son of God because they had been preached to in the long suffering of the days of Noah.
ஆனால் அங்கே அந்த துக்ககரமான ஸ்தலத்தில் உள்ள வாசலண்ட இயேசுவானவர் நடந்து சென்றார். அவர் தேவகுமாரனாய் இருந்தார் என்று ஒவ்வொரு காரியமும் சாட்சி பகர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் நோவாவின் நீடிய பொறுமையான நாட்களில் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருந்தது.
Knocked at the door. He said, I am he who Enoch spoke of. I am the seed of the woman that was the bruise of the serpent's head. Every word of God has been fulfilled. I've just died down at Calvary and I've purchased my church.
வாசலை தட்டுகிறார் அவர். ஏனோக்கு ஒருவரை குறித்து பேசினானே அவர்தான் நான் சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டியிருந்த ஸ்திரீயின் வித்தாயிருக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் அப்பாலுள்ள கல்வாரியில் மரித்தேன். நான் என்னுடைய சபையை கிரயத்திற்கு கொண்டேன்.
And the ones that Enoch spoke of, I'm he. And they was without mercy, without hope, because they had transgressed. And the door was shut in their face.
ஏனோக்கு ஒருவரை குறித்து பேசினானே நான் தான் அவர் என்றார். அவர்கள் இரக்கமின்றி நம்பிக்கையின்றி இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மீறி நடந்திருந்தனர். அவர்களுடைய முகத்திற்கு முன்னரே வாசலானது அடைக்கப்பட்டது.
On down into the regions of demons. On down to the very gates of hell. He knocks at the door.
அதற்கு கீழ்ப்பகுதியோ பிசாசுகளின் மண்டலமாயிற்று. அதற்கும் கீழே பாதாளத்தின் வாசல்களாயிற்று. அவர் வாசலை தட்டுகிறார்.
This is when he's in a tomb, his body is waiting the resurrection. He visits the places that the just and unjust goes. Where you'll go one of these days to one of the other places.
அவர் கல்லறையில் இருந்தபோது அவருடைய சரீரம் உயிர்த்தெழுதலுக்காக காத்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் நீதி உள்ளோரும் அநீதி உள்ளோரும் செல்கிற ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்தார். இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் ஒன்று இந்த ஸ்தலத்திற்கு அல்லது மற்றொரு ஸ்தலத்திற்கு செல்வீர்கள்.
And he knocks at the door of hell. And when he did, the devil come out. And I can just hear him say, Oh, so finally you arrived. I sure thought I had you when I killed Abel.
அவர் பாதாளத்தின் வாசலை தட்டுகிறார். அவர் தட்டின போது பிசாசே வந்தான். அப்பொழுது அவன், ஓ, முடிவாக நீ இங்கேயே வந்து விட்டாயே. நான் ஆபேலை கொன்ற போதே நான் உன்னை கொன்று விட்டேன் என்று நிச்சயமாக எண்ணியிருந்தேன் என்று அவன் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது.
You see, when that seed was promised in the Garden of Eden, the devil has constantly tried to destroy that seed. And the death of Abel and the coming of Seth was just the death, burial, and resurrection of Christ. That seed must continue. And he tried to destroy it.
நீங்கள் பாருங்கள், அந்த வித்து ஏதேன் தோட்டத்தில் வாக்களிக்கப்பட்ட போது பிசாசு அந்த வித்தை அழிக்க தொடர்ந்து முயன்று வந்தான். ஆபேலின் மரணமும் சேத்தின் வருகையும் கிறிஸ்துவின் மரணம் அடக்க முயற்சித்ததாயிருந்தது. அந்த வித்து தொடர்ந்து வர வேண்டும். அவரோ அதை அழிக்க முயற்சித்தான்.
He said, I thought I had you when I destroyed Abel. I thought I had you when I destroyed the prophets.
Avan, naan Abelai kondrapodu, unnai adithuvittaen endra endirundhen. Naan Thirkkadarisigalai kondrapodu, unnai adithuvittaen endra endikondhen.
I was positive I had you when I beheaded John. But now, after all, you were right. I've got you now. Oh, my.
Naan Yovanai sirichedha maninapodu, unnai adithuvittaen endra nitchayathodu irundhen. Aanal ippozhudhu, ellavarkkum piragu nee vandullai. Naan ippozhudhu unnai vendruvittaen endraan. Oh, enne.
I can hear him say, Satan, come here. He's boss now. Reaches over, grabs that key of death and hell off his side, hung it on his own side. I want to serve notice on you. You've been a bluff long enough.
Aber, Satane, inge vai endru kooruvathai ennal ketka mudigirathu. Aber ippozhudhu yajamanaiyirukkirar. சாத்தானின் பக்கவாட்டில் தொங்கிக் கொண்டிருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய அந்த திறவுகோலை அவர் தம்முடைய கரம் நீட்டி பற்றி பிடிப்பதை என்னால் காண முடிகிறது. மேலும் அவர், நான் உனக்கு முன்னறிவிப்பை தெரிவிக்க விரும்புகிறேன். நீ இவ்வளவு காலம் முழுமையாக பொய்யுரைத்து ஏமாற்றி வந்தாய்.
I am the virgin born son of the living God. My blood is still wet on the cross and the full debt is paid.
Amen.
You have no rights no more. You're stripped.
நான் ஜீவனுள்ள தேவனுடைய கன்னிப்பிறப்பின் குமாரனாய் இருக்கிறேன். என்னுடைய இரத்தம் இன்னமும் சிலுவையில் ஈரக்கசிவோடு உள்ளது. முழு கடனும் செலுத்தப்பட்டாயிற்றே. உனக்கு இனிமேல் எவ்வித உரிமையுமே கிடையாது. நீ துகிலுரியப்பட்டிருக்கிறாய்.
Give me those keys. That's right. Turns around and gives him a good healthy kick and slams the door again and says, "Stay in there. I'm boss now."
அந்த திறவுகோள்களை என்னிடம் கொடு என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அது உண்மை. மேலும் அப்படியே சுற்றி திரும்பி தன்னுடைய காலினால் ஒரு நல்ல வலுவான உதையை அவனுக்கு கொடுத்து கதவை வேகமாக இழுத்து அடித்து மூடிவிட்டு அங்கேயே தரித்து கிட இது முதற் கொண்டு நான் தாரஜமான என்று கூறுவதையும் என்னால் கேட்க முடிகிறது. இப்பொழுது அவர் ராஜ்யத்திற்கான திறவுகோள்களை உடையவராயிருக்கவில்லை. ஏனென்றால் அவரவைகளை பேதுருனிடத்தில் கொடுத்து விட்டார். நாம் எல்லோரும் அதை காலையில் தண்ணீர் ஞானஸ்தானத்தில் புரிந்து கொண்டோம்.
But he had the keys to death and hell, and he took them. After his resurrection, he said, I got the keys to death and hell.
ஆனால் அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருந்தார். அவரவைகளை எடுத்துக்கொண்டார். அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்றார்.
Peter had the keys of the kingdom. Satan had the keys of death and hell. But now Jesus has got him. He's boss.
பேதுருவு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையவனாயிருந்தான். சாத்தான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாயிருந்தான். ஆனால் இப்பொழுதோ இயேசுவைகளை பெற்றுக்கொண்டு அவரே எஜமானாயிருக்கிறார்.
Here he starts up. It's getting Easter. Time's passing fast. But there's another group. Where is Job? Where's Abraham? Where are they at?
இதோ அவர் அங்கிருந்து புறப்பட துவங்குகிறார். இது ஈஸ்டர் தினமாய் உள்ளது. நேரமோ துரிதமாக கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு மற்றொரு குழு இருக்கிறது. யோபு எங்கே இருக்கிறான்? ஆபிரகாம் எங்கே இருக்கிறான்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
Where are those fellows that trusted God's word? Has he forgotten them? Did death annihilate them? Was that all of it? Never. Never! God has to keep his word.
தேவனுடைய வார்த்தையை நம்பியிருந்த நபர்கள் எங்கே இருக்கின்றனர்? அவரவர்களை மறந்து விட்டாரா? மரணம் அவர்களை அடியோடு அடித்து போட்டு விட்டதா? அதை குறித்தெல்லாம் அவ்வளவுதானா? இல்லையே, இல்லவே இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டியவராயிருக்கிறார்.
I can see him. Let's take a little peep into paradise and look over there. And I see Sarah and Abraham walking around there. And after a while, something on the door.
என்னால் அவரை காண முடிகிறது. நாம் பரதேசுக்குள்ளாக ஒரு சிறு கண்ணோட்டமிடும்படியாக அங்கு நோக்கி பார்ப்போமாக. சாராளும் ஆபிரகாமும் சுற்றி நடந்து வருவதை நான் காண்கிறேன். கொஞ்சம் கழித்து யாரோ ஒருவர் வாசலண்டை நிற்கிறார்.
Abraham goes and opens the door. Said, honey, come here. Look here. Look here. That's the very same one that stood with me under the oak that day. He's Abraham's God.
அப்பொழுது ஆபிரகாம் சென்று கதவை திறந்து, தேரே, இங்கே வா, இங்கே பார். அந்த நாளில் சிந்தூர மரத்தின் கீழே என்னோடு நின்ற அந்த ஒருவர் இவர்தான் என்றார். அவர் ஆபிரகாமனுடைய தேவனாயிருந்தார்.
Just then I can see Daniel look over his shoulder and say, that's the rock that was shoot out of the mountain. Just as certain as I'm standing here.
அதன் பின்னர் தானியேல் அவருடைய தோளை பார்த்து, நான் இங்கே நின்று கொண்டிருப்பது எவ்வளவு ரட்சிகமோ அவ்வளவு ரட்சிகமாய், கைகளால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்த அந்த கல்தான் அது என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது.
I see Job raise up, that's my redeemer. But I said, I knew that lived and someday he'd stand up on the earth.
யோபு எழும்பி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என்றோ ஒரு நாள் அவர் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிவேன் என்று நான் கூறினேன். மீட்பர் அவரே.
My body may not be but a little spoonful of ashes, but in 15 minutes from now I'll be in it again. That's him.
என்னுடைய சரீரம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிறு கரண்டி அளவு கொண்ட சாம்பலாயிருக்கலாம், ஆனால் இப்பொழுதிலிருந்து இன்னும் 15 நிமிடத்திற்குள்ளாக நான் என் சரீரத்தை மீண்டும் பெற்று அதில் இருப்பேன், அது அவர்தான் என்று கூறுவதை நான் காண்கிறேன்.
Ezekiel looks over the top and said, I've seen that same person as a wheel in the middle of the wheel, yes, turning way up in the middle of the air. Oh my!
Ezekiel அங்கு மேல் நோக்கி பார்த்து, நான் இதே நபரைத்தான் பூமியிலிருந்து ஆகாயத்திற்கெழுமின சக்கரத்தின் நடுவில் உள்ள சக்கரத்தில் கண்டேன் என்றான். ஓ என்ன!
Then up comes Enoch. Enoch said, I saw him coming with 10,000 of his saints to execute.
Amen!
அதன் பின்னர் ஏனோக்கு வருகிறான். ஏனோக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுமான்களோடு அவர் வருகிறதை நான் கண்டேன் என்றான்.
There was the Old Testament saints waiting. Sure there was. Under the atonement of blood, they could not go in the presence of the God of heaven because goat and sheep blood could not take away sin.
அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுமான்கள் காத்துக் கொண்டிருந்தனர். நிச்சயமாகவே அவர்கள் பாவ நிவர்த்தியின் ரத்தத்தின் கீழ் இருந்தனர். அவர்களால் தேவனுடைய சமூகத்திற்குள் பரலோகத்தின் தேவனடை செல்ல முடியவில்லை. ஏனென்றால் வெள்ளாடு மற்றும் செம்மறியாட்டின் ரத்தமானது பாவத்தை போக்க முடியாது இருந்தது.
But he said, my brethren, I am the one that you think I am. I am the seed of the woman. I am the son of David. I am the son of God. I am the virgin born one. My blood has atoned for it.
ஆனால் அவர், என் சகோதரர்களே, நீங்கள் நினைக்கிற அந்த ஒருவர் நான் தான். நான் ஸ்திரீயின் வித்தாயிருக்கிறேன். நான் தாவீதின் குமாரனாயிருக்கிறேன். நான் தேவகுமாரனாயிருக்கிறேன். நான் தான் அந்த கன்னிப்பிறப்பான ஒருவர். என்னுடைய ரத்தம் அதற்காக பாவநிவர்த்தி செய்துள்ளது.
You waited on the blood of sheep and goats, but now my blood atones and you're free. Let's go out. It's getting almost Easter. Just think that was just about 1900 something years ago tonight.
நீங்கள் செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டின் ரத்தத்தின் கீழ் காத்திருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ என்னுடைய ரத்தம் பாவநிவர்த்தி செய்கிறது. எனவே நீங்கள் விடுதலையாயிருக்கிறீர்கள். நாம் மேலே எழும்பி செல்வோமாக. ஏறக்குறைய உயிர்த்தெழுதல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றார். இன்றிரவு 1900 ஆண்டுகளுக்கு முன்பு சம்பவித்ததை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள்.
I hear Abraham say, Lord, when we get up in our body again, Sarah and I just loved it so well. Do you mind if we make a little whistle stop while you're on your road?
ஆபிரகாம், ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் எங்களுடைய சரத்தில் எழும்பி வருவதை சாராளும் நானும் அவ்வளவாய் விரும்பினோம். நாங்கள் உம்முடைய பாதையில் செல்லும் போது சில இடத்தில் நாங்கள் சற்று நின்று பார்ப்போமே, ஆனால் நீர் அதை விரும்புவீரா என்று கேட்பதை என்னால் கேட்க முடிகிறது. அதற்கு அவரோ, ஏன் விரும்ப மாட்டேன், நிச்சயமாக விரும்பாமல் இருப்பேனா? நான் என்னுடைய சீஷர்களோடு ஏறக்குறைய 40 நாட்கள் தரித்திருக்க போகிறேன். எனவே சுற்றுமுற்றும் பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் எப்படி காணப்படுகிறது என்று பாருங்களேன் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது.
On that glorious Easter morning where we'll take up in the morning, Lord willing, when he rose from the dead, the Bible said according to St. Matthew 27, at many of the saints that slept in the dust of the earth rose and come out of the grave.
அந்த மகிமையான உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் காலையில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் யாவரும் அந்த காலையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபோது பரிசுத்த மத்தேயு 27 அதிகாரத்தின்படி பூமியின் தூளில் நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி கல்லறைகளை விட்டு வெளியே வந்தனர் என்று வேதம் கூறியுள்ளது.
Abraham, Isaac, Jacob, Job, those who by spiritual revealed Amen. Revelation, know that the Redeemer would stand on the earth someday. That's them, the first fruits of those that slept.
அதிகாராய் இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு என்ற ஒரு நாள் மீட்பர் பூமியின் மேல் நிற்பார் என்று ஆவிக்குரிய பிரகாரமாய் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாட்டின் மூலமாய் அவர்கள் அதை அறிந்திருந்தனர். அது அவர்களாய் அந்த நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனாய் இருந்தது.
There they walked in the city. I see Sarah and Abraham, young and full of and handsome and full of life.
அங்கே அவர்கள் நகரத்திற்குள் நடந்து சென்றனர். சாராளும் ஆபிரகாமும் முழு வாலிபமாக அழகாக முழுமையான ஜீவனை கொண்டவர்களாக
Never to be old no more, never to be sick no more, never to hunger no more, walking around in their body.
இனி ஒருபோதும் வயோதிபம் அடையாதவர்களாக, இனி ஒருபோதும் சுகவீனம் அடையாதவர்களாய், இனி ஒருபோதும் பசி அடையாதவர்களாய் தங்களுடைய சரீரங்களில் சுற்றி நடந்து வருவதை என்னால் காண முடிகிறது.
Caiaphas is standing there saying, you know what? There was something happening the other day. Just look at this mess this table's in.
காய்பாவோ அங்கு நின்று கொண்டு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அன்றொரு நாள் அங்கே ஏதோ ஒரு காரியம் சம்பவித்ததாக இருந்தது. இந்த தேவாலயத்திற்குள்ளே காணப்படுகிற இந்த அலங்கோலத்தை சற்று
பாருங்களேன். Look at those sacrifice box turned over. What happened? Was that guy an astrologer? Was he a witch or what happened?
நாம் யாராவது ஒருவரை கொண்டு வந்து அந்த தேவாலய திரைச்சலையை தைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த பலிபீடம் நிலைமாய் கவிழ்க்கப்பட்டதை பாருங்கள். என்ன சம்பவித்தது? அந்த ஆள் ஜோதிடராய் இருந்தாரா? அவர் ஒரு சூனியக்காரராய் இருந்தாரா? இல்லை என்றால் என்ன சம்பவித்தது?
Say, come here, Josephus. Who is that young couple standing there?
Amen.
Abraham said, Sarah, we recognize.
Amen.
We better get out. Appeared to many.
Josephus, இங்கே வா. அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த வாலிப தம்பதியினர் யார் என்று சொல்லுங்களேன் என்கிறான். ஆபிரகாமோ, சாராளே, நாம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு விட்டோம். எனவே நாம் இங்கிருந்து வெளியேறுவதே மேலானது என்று கூறினான். அநேகருக்கு காணப்பட்டனரே.
That wasn't all of it. In closing, watch. One day when they visit Abraham, Isaac, Jacob, and all of them had visited the homeland. When Jesus ascended up, you say, Brother Bam, is that mythical? No, sir. I'll show you the scriptures in a minute.
அவர்கள் யாவருக்கும் காணப்படவில்லை. முடிவிலே கவனியுங்கள். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு நாள் அவர்கள் விஜயம் செய்தனர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அவர்கள் யாவரும் அந்த தாய் நாட்டுக்கு விஜயம் செய்தனர். இயேசுவானவர் உன்னதத்திற்கு ஏறி போகையில் நீங்களோ, சகோதரம் பிரணாம், அது கற்பனையா என்று கேட்கலாம். இல்லை ஐயா, நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் அதற்கான வேத வாக்கியங்களை உங்களுக்கு காண்பிக்க
உள்ளேன்.
அவர் மேலேறி செல்ல துவங்கும் போது அவர்கள் அவரை மாத்திரம் கண்டனர். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவரோடு சென்றனர். ஏனென்றால் வேதமோ அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று கூறியுள்ளது. அவர் மேலேறி செல்கையில் அவர் தம்முடைய சபையோடு இணைகிறது என்னால் காண முடிகிறது.
Two angels out of the band that were playing the music come back there and said, Ye men of Galilee, why stand you looking up for this same Jesus that was taken up is coming again?
Yes.
Certainly, they hurried back to join the procession.
இசை இசைத்துக் கொண்டிருந்த அந்த குடும்பிலிருந்த இரண்டு தூதர்கள் அங்கு திரும்பி வந்து, கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்கள்? ஏனென்றால் எடுத்துக் கொள்ளப்பட்ட இதே இயேசுவானவர் மறுபடியும் வருவார் என்று கூறினர். நிச்சயமாகவே பின்னர் அவர்கள் மீண்டும் அந்த ஊர்வலத்தில் இணைந்து கொள்ள அவசரமாக சென்று விட்டனர்.
And down through the skies, Jesus and the Old Testament saints went. They passed the moon. They passed the sun. They passed the stars.
ஆகாய மண்டலத்தினூடாக இயேசுவும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சென்றனர். அவர்கள் சந்திரனை கடந்து சென்றனர். அவர்கள் சூரியனை கடந்து சென்றனர். அவர்கள் நட்சத்திரங்களை கடந்து சென்றனர்.
And when they got inside of that great, beautiful white heavens, the Old Testament saints screamed out, quoting scripture, Lift up ye everlasting gates.
Amen.
And be lifted up.
Amen. Hallelujah.
Lift up ye everlasting gates and be lifted up and let the King of glory come in.
Amen.
அவர்கள் அந்த மகத்தான காட்சிக்குள் அழகான வெண்மையான ஆகாய மண்டலங்களுக்குள் பிரவேசித்த போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ, அனாதி கதவுகளே உயருங்கள், உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்ற இந்த வேதவாக்கியத்தை மேற்கோளிட்டு கூச்சலிட்டனர்.
All the angels gathered up on the top of the banisters of heaven and said, "Who is this King of Glory?"
அப்பொழுது பரலோகத்தின் படிகட்டுகளின் கைப்படி கம்பிகளண்டை எல்லா தூதர்களும் ஒன்று கூடி, யார் இந்த மகிமையின் ராஜா என்று கேட்டனர்.
The Old Testament saints said, "The Lord of Hosts, mighty in battle." He was a conqueror.
அதற்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ, அவர் சேனைகளின் கர்த்தரானவர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவராமே, ஒரு ஜெயவீரராயிற்றே என்று பதில் உரைத்தனர்.
The angel pressed the big button and the pearly gate swung open right down to the city of Jerusalem. Come the mighty conqueror. Great in the Old Testament saints.
அப்பொழுது தேவதூதன் அந்த பெரிய பொத்தானை அடுத்த முத்துக்களினாலான வாசல்களோ சுழன்று திறந்தன. அப்பொழுது இந்த மகத்தான பெரிய பராக்கிரம் உள்ளவரான ஜெயவீரர் நேராக எருசலேம் நகரத்தினூடாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கொண்டு வருகிறார்.
The angelic bands are playing and the angels are shouting. He was the mighty conqueror.
தூதர்களின் கூட்டம் இசைசித்துக் கொண்டும் ஆரவாரமிட்டுக் கொண்டும் இருக்கின்றனர். அவர் பராக்கிரம் உள்ள ஜெயவீரராய் இருந்தாரே.
He had the keys of death and hell hanging on his side. Going right down past the palaces of glory till he got to the throne. And he said, "Father, here they are."
அவருடைய பக்கவாட்டில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள் தொங்கிக் கொண்டிருக்க, அவர் சிங்காசன தண்டைக்கும் தாம் விட்டு வந்த மகிமையின் சலங்களுக்கும் நேராக சென்றார். அப்பொழுது அவர், "பிதாவே, இதோ இவர்கள் இருக்கிறார்கள்.
They believed in faith on your word that I'd come someday. I have conquered both death and hell."
என்ற ஒரு நாள் நான் வருவேன் என்ற உங்களுடைய வார்த்தையின் பேரிலான விசுவாசத்தில் அவர்கள் விசுவாசம் கொண்டிருந்தனர். நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தேன் என்று கூறினார்.
What was it, brother? He had the scars in his hand to show that he'd been in the battle.
Amen.
Glory to God in the highest.
Amen.
He is that mighty conqueror.
Yes. Hallelujah.
Here they are, Father. Abraham, Isaac, and Jacob.
சகோதரனே, அது என்னவா இருந்தது? அவர் யுத்தத்தில் இருந்து வந்தார் என்று காண்பிக்கும்படியாக அவர் தம்முடைய கையில் தழும்புகளை உடையவராய் இருந்தார். உன்னதத்தில் உள்ள தேவனுக்கே மகிமை. அவரே அந்த பராக்கிரம் உள்ள ஜெயவீரராய் இருக்கிறாரே. அவர், "பிதாவே, இதோ அவர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு" என்றார்.
I can hear him say, "Son, climb up here by my side and sit down. Until I make every enemy your footstool." Brother, someday he will come again. And what a day it'll be.
அப்பொழுது அவரோ, "குமாரனே, நான் உம்முடைய சத்துருக்களை உனக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. சகோதரனே, என்றோ ஒரு நாள் அவர் மீண்டும் வருவார். அப்பொழுது அது என்றே ஒரு நாளாயிருக்கும்."
He wasn't idle when he was in the tomb. We think he was just laying there dead, but he was down still conquering.
அவர் கல்லறையில் இருந்தபோது அவர் வீணாயிருக்கவில்லை. அவர் அங்கே வெறுமன மரித்தவராய் படுத்துக் கொண்டிருந்தார் என்றே நாம் நினைக்கிறோம். ஆனால் அவரோ இன்னும் தாழ இறங்கி ஜெயங்கொண்டு,
He went down and took the keys away from Satan. He's got the keys of both death and hell tonight. He said, "Because I live, you can live also."
அவர் தாழ இறங்கி சாத்தானிடமிருந்து திறவுகோள்களை கைப்பற்றினார். அவர் இன்றைய மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறார். எனவே அவர், "நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள்" என்றார்.
I wonder tonight, my dear brother, sister, have you thought that over sincerely? Do you realize that you only live because he lives?
என்னுடைய அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றிரவு உண்மையாகவே அதை குறித்து சிந்தித்து பார்த்துள்ளாயா என்றே நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர் பிழைக்கிறபடியால் மாத்திரமே நீங்கள் பிழைக்கிறீர்கள் என்று நீங்கள் தெளிவாக உணர்கிறீர்களா?
Have you appreciated enough to offer up yourself and say, "God, here I am, a sinner, be merciful to me"? Have you ever accepted that all-sufficient sacrifice? Have you ever told him you loved him?
நீங்கள், "தேவனே, இதோ நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன், என்னிடத்தில் இரக்கமாயிரும்" என்று கூறி உன்னையே ஏறெடுத்து படைக்கும் அளவிற்கு அதை போதுமான அளவு மனதார உணர்ந்துள்ளீர்களா? நீங்கள் எப்போதாவது அந்த எல்லாவற்றுக்கும் போதுமான பலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசித்தீர்கள் என்று எப்போதாவது நீங்கள் அவரிடத்தில் கூறியிருக்கிறீர்களா?
Does it hurt your feelings when you do wrong? If you've never come to that experience now in this entombment when our time's getting away, just feeling fine.
நீங்கள் தவறு செய்யும்போது அது உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறதா? இப்பொழுது நீங்கள் அந்த அனுபவத்திற்குள் ஒருபோதும் வராமல் இருந்தால் இந்த கல்லறை இடுதலின் போதாவது வருவீர்களா? நம்முடைய நேரமோ கடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே அருமையான உணர்வாய் உள்ளது.
But I'm wondering if you haven't ever received Christ as your personal Savior, I wonder if you would do it while we bow our heads just a moment in a word of prayer.
ஆனால் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதோ, நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நாம் ஜபத்துக்கு சற்று நேரம் நம்முடைய தலைகளை தாழ்த்துகையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா என்றே நான்
எதிர்பார்க்கிறேன்.
சகோதரி கெட்டி அவர்களே, உங்களுக்கு விருப்பமானால் பிளவுண்ட கற்பாறைகளுக்கு மத்தியில் என்ற அந்த பாடலை நீங்கள் வைத்திருந்தால் அதை வாசியுங்கள். சரி, வேறு எந்த பாடலாக இருந்தாலும் வாசியுங்கள்.
With your heads bowed, I'm going to ask you a real sincere question. Remember, friends, sinner or saint, you're not out of existence when we bury you.
உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நான் உங்களை ஒரு உண்மையான கேள்வி கேட்கப் போகிறேன். நண்பர்களே, நினைவில் இருக்கட்டும், பாவியானாலும் அல்லது பரிசுத்தமானாயிருந்தாலும் நாங்கள் உங்களை அடக்கம் பண்ணும் போது நீங்கள் ஜீவிக்காமல் இருக்கப் போவதில்லை.
Your soul is somewhere. Now Jesus visit both places according to the scriptures.
உங்களுடைய ஆத்மா எங்கோ உள்ளது. இப்பொழுது இயேசுவானவர் வேத வாக்கியங்களின்படி இரண்டு ஸ்தலங்களையுமே விஜயம் செய்தார்.
Where would he find you if you'd go tonight? Would you have the door of mercy shut in your face because you've rejected?
இன்றிரவு நீ மரித்து போவாயானால் அவர் உன்னை எங்கே கண்டறிவார்? நீ புறக்கணித்திருக்கிறபடியால் உனக்கு முன்னால் அடைக்கப்பட்ட இரக்கத்தின் வாசலை நீ உடையவனாயிருப்பாயா?
Remember, not only is he a savior, he's a judge. You're the judge now. How do you judge him? Let him be your savior now.
அவர் ஒரு இரட்சகராய் மாத்திரமல்லாமல் அவர் ஒரு நியாயாதிபதியாயும் இருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் இப்பொழுது நியாயாதிபதியாயிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி அவரை நியாயந்திருக்கிறீர்கள்? அவர் இப்பொழுது உங்களுடைய இரட்சகராய் இருக்கட்டும்.
Little story comes to my mind. Some time ago, a little boy was sitting in a wagon. A gun fired down the street and the horses run away and was going over a cliff.
ஒரு சிறு கதை என்னுடைய நினைவிற்கு வருகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னர் ஒரு சிறு பையன் ஒரு குதிரை வண்டிக்குள் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது வீதியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்தபடியால் குதிரைகள் தப்பி பிடிக்கும்படி ஒரு மலைப்பாங்கில் உள்ள செங்குத்தான பாறையின் மீது ஓடிக்கொண்டிருந்தன.
A young cowboy run stopped the horses just before the wagon went over the cliff because it had a baby in it. He saved the little one's life.
அப்பொழுது ஒரு வாலிப மாடு மேய்க்கும் பையன் அந்த குதிரைகள் ஓடி மலையில் உள்ள ஒரு செங்குத்தான பாறையின் முனையிலிருந்து கீழே விடுவதற்கு முன் அந்த வண்டியை பற்றி பிடித்து நிறுத்திவிட்டான். ஏனென்றால் அந்த வண்டிக்குள் ஒரு குழந்தை இருந்தது. எனவே அவன் அந்த சிறு குழந்தையுடைய ஜீவனை காப்பாற்றி விட்டான்.
Many years after that, standing in the courthouse, this same boy had done a crime, took the road that's wrong, been guilty, was drinking, gambling, shot a man, and was guilty, found guilty.
அதன் பின்னர் அநேக வருடங்கள் கழித்து அந்த சிறு குழந்தையாயிருந்தவன் நீதிமன்ற வளாகத்தில் நின்று கொண்டிருந்தான். இந்த சிறு குழந்தையாயிருந்த பையன் தவறான பாதையை தெரிந்து கொண்டு குற்றமுள்ளவனாகி சட்டத்திற்கு விரோதமான ஒரு குற்றத்தையும் புரிந்துவிட்டிருந்தான். அவன் குடித்துக் கொண்டும் சூதாடி கொண்டும் இருந்தபோது ஒரு மனிதனை சுட்டுவிட்டான். எனவே அவன் குற்றவாளியானபடியால் குற்றவாளியாய் பிடிக்கப்பட்டான்.
And the judge raised up and said, I sentence you to hang by your neck until your mortal life is gone.
அப்பொழுது நீதிபதி எழுந்து நின்று, நீ மரிக்குமட்டாய் உன்னை தூக்கிலிடும்படி நான் உனக்கு தீர்ப்பளிக்கிறேன் என்று கூறிவிட்டார்.
That young man said, Judge! And he broke the court procession as he jumped over the rail and fell at the judge's feet for mercy.
அந்த வாலிப மனிதனோ, நீதிபதி அவர்களே என்றான். மேலும் அவன் நீதிமன்ற விதிமுறையை மீறி அவன் அந்த குற்றவாளி கூண்டிலிருந்து குதித்து இரக்கத்திற்காக நீதிபதியினுடைய பாதத்தண்டை விழுந்தான்.
He said, Judge, look at my face, don't you know me? He said, No, son, I don't.
அப்பொழுது அவன், நீதிபதி அவர்களே, என்னுடைய முகத்தை நோக்கி பாருங்கள், என்னை உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவரோ, இல்லை மகனே, எனக்கு தெரியவில்லை என்று கூறினார்.
He said, you remember a certain little boy's life that you saved many years ago from a runaway horse?
அப்பொழுதவன் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் விபத்துக்குள்ளாகும்படி ஓடின ஒரு குதிரை வண்டியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிறு பையனுடைய ஜீவனை நீங்கள் காப்பாற்றினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டான்.
He said, yes, I remember. He said, I am that boy. He said, Judge, you saved me then, save me now.
அதற்கவர், ஆம், அது எனக்கு நினைவிருக்கிறது என்று கூறினார். அப்பொழுது அவன், நான் தான் அந்த பையன் என்றான். மேலும் அவன், நீதிபதி அவர்களே, அப்பொழுது நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள், எனவே இப்பொழுதும் என்னை காப்பாற்றுங்களே என்று கூறினான்.
The judge looked down at him and said, Son, that day I was your savior. Today I'm your judge.
அதற்கு நீதிபதியோ அவனை நோக்கி பார்த்து, மகனே, அந்நாளில் நான் உன்னுடைய இரட்சகராக இருந்தேன், இந்நாளிலோ நான் உன்னுடைய நியாயாதிபதியாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டான்.
Today he's your savior, sinner. Tomorrow he may be your judge. Let's think it over now. As the music plays and everyone praying, those who are on praying grounds with God.
இன்றைக்கு அவர் உங்களுடைய இரட்சகராக இருக்கிறார். பாவியே, நாளை அவர் உன்னுடைய நியாயாதிபதியாக இருக்கலாம். இசையானது இசைக்கப்படும் போது இப்பொழுதே நாம் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போமாக. ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். அதை ஆதாரமாக கொண்டே தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருங்கள்.
I wonder tonight now quickly, those who would like to accept Christ as personal Savior, say, God be merciful to me, a sinner, I want to come by the shed blood. I'm tired of joining churches and running from place to place. I want to be born again.
இப்பொழுது இன்றிரவு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் துரிதமாக, தேவரே, ஒரு பாவியான என்னிடத்தில் இரக்கமாயிரும், நான் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக வர விரும்புகிறேன், நான் சபையில் சேர்ந்து கொள்ளவும் இடம் விட்டு இடம் போடவும் முயன்று வந்தேன், நான் மறுபடியும் பிறக்க விரும்புகிறேன்.
I want an experience in my heart that I know that Christ has revealed himself to me by the spiritual revelation that you spoke of, Brother Branham.
சகோதரன் பிரணாம், சற்று முன்னு பேசினதை குறித்து ஆவிக்குறி வெளிப்பாட்டினால் கிறிஸ்து தம்மை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை என் இருதயத்தில் நான் அறிந்து கொள்ளும் அனுபவம் எனக்கு தேவை.
I want the spiritual revelation, the Holy Spirit in my heart, making me alive, bringing Christ more real to me than I am to myself.
எனக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு தேவை. என் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னை உயிர்ப்பித்து எனக்கு நானே விலகிக் கொள்வதை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்துவை எனக்கு தத்ரூபமாக விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I desire that experience, Brother Branham. Will you pray for me as I raise my hand? Will you raise your hand now? Who desires to be remembered?
சகோதரன் பிரணாம், நான் அந்த அனுபவத்தையே வாஞ்சிக்கிறேன். நான் என்னுடைய கரத்தை உயர்த்தும் போது நீர் எனக்காக ஜெபிப்பீரா என்று கூறுவீர்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா?
God bless you, lady. God bless you back there, lady. That's good. God bless you, sir. That's good. Raise your hands. Now go on up with your hands. How would you be shameful? Could you reject such as that, friend?
பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, அங்கே பின்னால் உள்ள உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. ஐயா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது உங்களுடைய கரம் மேலே உயரட்டும். நீங்கள் எப்படி வெட்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள் நண்பரே, அதைப் போன்றே அப்பேற்பட்டதை உன்னால் புறக்கணிக்க முடியுமா?
Remember, oh, you say, Brother Branham, preachers preach for years. I know, but one of these days you're going to cease preaching.
நினைவிருக்கட்டும். ஓ, நீங்களோ சகோதரன் பிரணாம், பிரசங்கிமார்கள் அநேக வருடங்களாக பிரசங்கித்திருக்கிறார்கள் என்று கூறலாம். ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அவர்கள் பிரசங்கிப்பதை விட்டுவிடப் போகிறார்கள் என்பதை நான் அறிவேன்.
And the way things look, it might be right away. You're going to hear your last sermon. Frankly, this may be your last.
காரியங்கள் காணப்படுகிற விதத்தில் பார்த்தால் அது சரியாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய கடைசி பிரசங்கத்தை கேட்கப் போகிறீர்கள். மனந்திறந்து பேசுகிறேன், இது நீங்கள் கேட்கும் கடைசி பிரசங்கமாயிருக்கலாம்.
Oh, you say I'm young. That doesn't matter. There's no respect of person or age or ability. Will you now accept him as personal savior by raising your hand, saying, God be merciful to me?
ஓ, நீங்களோ நான் வாலிபமாயிருக்கிறேன் என்று கூறலாம். அது ஒரு பொருட்டல்ல. மரணத்திற்கு முகதாட்சியமோ அல்லது வயதோ அல்லது சாமர்த்தியமோ கிடையாது. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவதன் மூலம் இப்பொழுதே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, தேவனே, என்னிடத்தில் இரக்கமாயிரும் என்று கூறுவீர்களா?
Raise your hands with the rest of these and say, now I want to accept Christ. Will you raise up your hand?
இங்குள்ள இந்த மற்றவர்களோடு உங்களுடைய கரங்களையும் உயர்த்தி இப்பொழுதே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா?
Somebody that's backslid, say, God be merciful to me. I want to come back to Christ this night. That tomorrow might be a resurrection new for me. Would you raise your hands?
பின்மாற்றமடைந்த எவரேனும் இருந்தால், தேவனே, என்னிடத்தில் இரக்கமாயிரும். நாளைய தினமானது எனக்கான ஒரு புதிய உயிர்த்தெழுதலாக இருக்கும்படியாக நான் இன்றிரவே கிறிஸ்துவனிடத்திற்கு திரும்பி வர விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா?
Bring up your hands, say, be merciful to me. I want to now come. Will you do it? Raise up your hand.
உங்களுடைய கரத்தை மேலே கொண்டு சென்று என்னிடத்தில் இரக்கமாயிரும், நான் இப்பொழுதே வர விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி,
say, I've been a backslider, but God bless you, lady. God bless you, that's good. I will accept Christ as my personal Savior. I will accept Him tonight.
நான் ஒரு பின்மாற்றமடைந்தவனாய் இருந்து வந்துள்ளேன், ஆனால் இன்றிரவோ என்று கூறுங்கள். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. நான் கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வேன். நான் இன்றிரவே அவரை ஏற்றுக்கொள்வேன்.
I wandered many years away from God, but now I'm coming home. Will you accept him tonight? That this might be a new resurrection for you. Your old life might be finished.
நான் தேவனை விட்டு அநேக வருடங்களாக தூர அலைந்து திரிந்து வந்தேன், ஆனால் நான் இப்பொழுதே வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பழைய ஜீவியம் முடிவடையும்படியாகவும், இது உங்களுக்கான ஒரு புதிய உயிர்த்தெழுதலாக இருக்கும்படியாக இன்றிரவே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா?
This lady is coming up to the altar to make her confession. Just stand. Somebody else want to take her place here? Come up here with her on her confession. Would you stand up and come up the altar too? The altar's open. Certainly.
இந்த பெண்மணி தன்னுடைய அறிக்கையிடுதலை செய்ய பீடத்தண்டை நிற்கும்படியாக மேலே வந்து கொண்டிருக்கிறாள். வேறு எவரேனும் தங்களுடைய அறிக்கையிடுதலின் பேரில் இங்கு வந்து தங்களுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள அவளோடு கூட இங்கு மேலே வர விரும்புகிறீர்களா? நீங்கள் எழும்பி நின்று மேலே பீடத்தண்டை வருவீர்களா? பீடம் திறந்தே உள்ளது, நிச்சயமாகவே.
Come not on up right now. If you want to stand here and pray, it'll be just all right. Come on. Will you come?
நேராக மேலே வாருங்கள். நீங்கள் இங்கு நின்று ஜெபிக்க விரும்பினால் அது சரியாயிருக்கும். வாருங்கள், நீங்கள் வருவீர்களா?
Upon the confession of your faith, upon your belief in the Son of God, would you now come? All right. It's up to you. Remember, you are the one.
உங்களுடைய விசுவாச அறிக்கையின் பேரில், தேவகுமாரனில் உள்ள உங்களுடைய விசுவாசத்தின் பேரில் நீங்கள் இப்பொழுது வருவீர்களா? சரி, அது உங்களை பொறுத்தது. உங்களுக்கு நினைவிருக்கட்டும், நீங்கள் அது ஒருவராயிருக்கிறீர்கள்.
Are you a sinner? Are you a backslider? Are you cold and away from Christ? If you want to be raised anew with him now, start life anew.
நீங்கள் ஒரு பாவியாயிருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு பின்மாற்றமடைந்தவராயிருக்கிறீர்களா? நீங்கள் குளிர்ந்து போய் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போய்விட்டீர்களா? நீங்கள் இப்பொழுதே அவரோடு புதியதாய் எழுப்பப்பட வேண்டும் என்றும் புதியதாக ஜீவியத்தை துவக்க வேண்டும் என்றும் விரும்புகிறீர்களா?
How about you, husband and wife? It's been at outs for a long time, fussing in your home. Won't you come and straighten that thing up with God and each other now? Make Easter really an Easter for you. Start a new home.
அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்களோடு நீண்ட காலமாக கணவனும் மனைவியுமாய் இருந்து வந்தும் உங்களுடைய வீட்டில் உண்டாகும் குழப்பங்களை கொண்டவர்களாயுள்ள உங்களை குறித்து என்ன? நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த காரியத்தை இப்பொழுதே தேவனோடு சரிபடுத்திக் கொள்ள வரமாட்டீர்களா? இந்த ஈஸ்டரானது உண்மையாகவே உங்களுக்கான ஈஸ்டராயும் ஒரு புதிய இல்லத்தை துவங்குகிறதுமாயும் இருப்பதாக.
What about you? It's never had prayer in your home. You just go home from church and try to live the best you can. Never bring your family together and pray.
நீங்கள் சபையிலிருந்து வீட்டுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக ஜீவிக்க முயன்றும் உங்களுடைய குடும்பத்தினரை ஒருபோதும் ஒன்று சேர்த்து ஜெபிக்கும்படி கொண்டு வர முடியாமலும் உங்களுடைய வீட்டில் ஒருபோதும் ஜெபமே செய்ய இயலாதவர்களாக இருந்து வருகிற உங்களை குறித்து என்ன?
That's why we got juvenile delinquency and the things we got. That's why the American homes are broke up. Won't you come start anew tonight? Will you do it? You're invited. Remember, I'm your minister now. I'll be a witness on that day.
அந்த காரணத்தினால் நாம் இளைஞர்கள் புரிகின்ற தீய செயல்களையும் நாம் பெற்றுள்ள இந்த காரியங்களையும் உடையவர்களாயிருக்கிறோம். அந்த காரணத்தினால்தான் அமெரிக்க இல்லங்கள் ஒற்றுமை குழந்தைகளாக காணப்படுகின்றன. இன்றிரவே புதியதாய் துவங்க நீங்கள் வரமாட்டீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், நான் இப்பொழுது உங்களுடைய ஊழியக்காரனாயிருக்கிறேன், ஆனால் அந்நாளிலோ நான் ஒரு
சாட்சியாயிருப்பேன். Our blessed heavenly Father, tonight we bring to thee this audience in the most solemn, sacred solemnity that we know how. We humbly approach thy throne.
நாம் இப்பொழுது ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில், எங்களுடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்துள்ளபடியான மிக முக்கியம் வாய்ந்ததான புனிதமான பயபக்திக்குரிய முறையில் இந்த கூட்டத்தாரை இன்றிரவு உம்மண்டை கொண்டு வருகிறோம். நாங்கள் தாழ்மையாய் உம்முடைய சிங்காசனத்தை அணுகுகிறோம்.
And after the message tonight, that great entombment, he never laid silent. His soul went right on into the regions and finished the work of God that he was ordained to do.
இன்றிரவு இந்த செய்தியின்படி அந்த மகத்தான கல்லறையிடுதலுக்கு பின்னரும் அவர் ஒருபோதும் அமைதியாய் படுத்திருக்கவில்லை. அவருடைய ஆத்மாவானது பூமியின் கீழே உள்ள தாழ்வான மண்டலங்களுக்குள்ளாக சென்று தேவனுடைய பணியை செய்து முடித்தது. அவர் அதை செய்யும்படிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார்.
And tomorrow morning we find where he went through the realms above, conquered everything in his resurrection.
அடுத்த நாள் காலை அவர் மேலே உள்ள மண்டலங்களினூடாக சென்று தம்முடைய உயிர்த்தெழுதலில் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயம் கொள்வதை நாங்கள் கண்டறிகிறோம்.
But he came out on Easter morning for our justification. And we find that he sent the Holy Spirit back to convict man of sin.
ஆனால் அவர் ஈஸ்டர் காலையில் எங்களை நீதிமான்களாக்குவதற்காகவே வெளியே வந்தார். பாவ மனுஷர்களை குற்றவாளிகள் என்று உள்ளத்தில் உணர்த்தும்படியாகவே பரிசுத்த ஆவியை திரும்ப அனுப்பினார் என்று நாங்கள் கண்டறிகிறோம்.
And we pray tonight, Lord, that those who raise their hands may be remembered before thee. May their decision be from their heart tonight that they have received you and believe you. And may they be sealed away by the seal of promise tonight, the Holy Spirit.
கர்த்தாவே உமக்கு முன்பாக நினைவு கூறப்பட வேண்டும் என்று தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களுக்காக இன்றிரவு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் உம்மை விசுவாசிக்கிறார்கள் என்ற அவர்களுடைய தீர்மானம் இன்றிரவு அவர்களுடைய இருதயத்திலிருந்து உண்டாவதாக. அவர்கள் இன்றிரவு பரிசுத்த ஆவியினால் வாக்குத்தத்தின் முத்திரையினால் முத்திரையிடப்படுவார்களாக.
Lord, who will take it with them to their home and sink it deep in their heart.
பிதாவே, இதை அருளும். நாங்கள் இன்றிரவு இந்த செய்தியோடு அவர்களை உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். இதனை கேட்டிருக்கிறவர்களுக்கு இது ஆசீர்வாதமாயிருப்பதாக. கர்த்தாவே, அவர்கள் இதை தங்களோடு தங்களுடைய இல்லத்திற்கு கொண்டு சென்று தங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்வார்களாக.
May they live on the word of God. Grant it, Father, for we ask it in Christ's name. Amen.
அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஜீவிப்பார்களாக. பிதாவே, இதை அருளும். ஏனென்றால் நாங்கள் இதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.